వస్తుతముపయాసోగం యామునేయం నమామితం. నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః. నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః. త్యాదయన్నిక సర్వేషాం త్రయ్యంతార్థం సుదుర్గ్రహం. స్తోత్రయామాస యోగీంద్రః సంబందే యామునాస్వయం. பரமாச்சாரியரான சுவாமி ஆள வந்தார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பிரதான ஆச்சாரியனாக கொண்டாடப்படுகிறார். நாம் அன்றாடம் சொல்லும் இந்த தனிய ஸ்லோகத்தில் அவரும் அவருடைய திருப்பாட்டனாரும் தான் எடுக்கப்பட்டுள்ளனர். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது கூறத்தாழ்வான் சாதித்த ஸ்லோகம். குரு பரம்பரையை இந்த ஸ்லோகத்தாலே வணங்குகிறார். குரு பரம்பரையில பிரதமாச்சாரியன் லக்ஷ்மிநாதர். அதனாலதான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அவ்வாச்சாரியனிடத்திலிருந்து தொடங்கி நாத யாமுன மத்தியமாம் நாதமுனிகள் யாமுனாச்சாரியர் ஆகியோரை நடு ஆச்சாரியனாக கொண்டதாய் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் அடியனுடைய ஆச்சாரியனை கடைசியாக கொண்டதான குரு பரம்பரை ஆச்சாரிய ரத்தனஹாரம். பொதுவா நாம ரத்தனத்தை ஹாரம் பண்ணி போட்டிருந்தால் போட்டி வரும், திருட்டு வரும், பாதுகாப்பது கஷ்டம். ஆனா ஆச்சாரியர்களையே ரத்தனமாக கொண்டு ஹாரம் பண்ணி போட்டுக்கொண்டால் இது யாரும் போட்டிக்கு வரமாட்டார்கள், பொறாமையும் படமாட்டார்கள், என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஐஸ்வர்யம். இந்த ஸ்லோகத்தை கூறத்தாழ்வான் சாதித்திருக்கிறதுனாலே அஸ்மதாச்சாரியன் யாரை குறிக்கும்? அஸ்மது ஆச்சாரியன் சொல்றது பொது சொல், அதுல பேர் இல்லை. லக்ஷ்மிநாதன்னா பெயர் சொல், பேர் இருக்கு. நாதயாமுனர்கள்னா பெயர் சொல், பேர் இருக்கு. ஆனா அஸ்மதாச்சாரியன்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தை சொல்ற யார் வேணா இதை சொல்லிக்கலாம் இல்லையே, அப்படின்னா அவரவருடைய ஆச்சாரியன் அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை யாரு சொல்றாலோ அவருடைய ஆச்சாரியன் தான் கடைசி ஆச்சாரியன். அப்படின்னா கூறத்தாழ்வானுக்கு அஸ்மதாச்சாரியனா யார் இருந்திருப்பார்? ராமானுஜர். அதனாலே லக்ஷ்மிநாதனிடத்திலிருந்து தொடங்கி ராமானுஜர் அளவுக்கு இருந்ததுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற குரு பரம்பரை ஹாரம். ஆனால் இப்ப அதே பராசர பக்தர் சொல்றாருன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோகத்தை அவரும் சொல்லியிருக்கிறது. அவர் சொன்னார்னால் அப்ப எம்பார் அளவுக்கு இறங்கி வரும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நஞ்சியர் சொல்றாருன்னு சொல்லுவோம், பக்தர் அளவுக்கு இறங்கி வரும்னு அர்த்தம். அடியன் சொல்றேன்னு சொல்லுவோம், அடியனுடைய ஆச்சாரியன் அளவுக்கு வரும்னு அர்த்தம். அப்ப யார் இந்த ஸ்லோகத்தை சொல்றமோ அவருடைய நேர் ஆச்சாரியன் தான் அஸ்மதாச்சாரியங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பெருமை, எந்த காலத்துக்கு யாருக்கும் பொருந்தக்கூடிய ஸ்லோகம். இல்லைன்னா இப்ப அவர் அந்த ஸ்லோகத்தில் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் ராமானுஜாச்சாரிய பர்யந்தாம் சொல்லிட்டா அப்படின்ட்டா இப்ப அடியனுடைய ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்துல வரவே மாட்டாரு. அதனாலதான் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் சொல்லியிருக்கிறதுனாலே யாரும் இந்த ஸ்லோகத்தை எத்தனை ஆயிரம் வருஷம் கழித்தும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்துல முக்கியமா எடுக்கப்பட்டவர்கள் நாதமுனிகள் யாமுன முனிகள். ரெண்டு பேரையுமே பெற்று கொடுத்த புண்ணிய பூமி இந்த தேசம் காட்டு மன்னார் கோவில். அந்த ஒரே ஊர் தான் ரெண்டு ஆச்சாரியர்களுக்கு அவதார ஸ்தலம். அதே பல ஊருக்கு நம்ம ஸ்ரீரங்கம்னா போயிருப்போம், திருப்பதினா போயிருக்கோம். இன்னைக்கு ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் நாம சேவிக்கிற அளவு திருத்தினால் அது காட்டு மன்னார் கோவிலுடைய அனுகிரகம். அந்த ஊர் இந்த ரெண்டு பேரையும் பெற்று கொடுத்ததோ ராமானுஜரே இந்த சம்பிரதாயத்துக்கு ஆனார். இல்லையெனில் அவர் எங்கிருந்திருப்பார்ங்கிறது தெரியாது. நாதமுனிகள் கிடைக்கவே தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையும் பெற்றோம். ஆளவந்தார் அவதரிக்கவே தான் ராமானுஜரையே பெற்றோம். அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும். பரம்பரையா நல்லது பண்ணிட்டு வந்திருக்கா. அவ்வாழவந்தார் அனுகிரகித்தது 65 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திர ரத்தனம் பகவானுடைய வைபவம் சொல்ல. இன்னொன்னு சதுஷ்லோகி 4 ஸ்லோகங்கள் மகாலட்சுமி தேவியனுடைய வைபவம் சொல்றதுக்கான. அதுல ஸ்தோத்திர ரத்தனத்தை தான் நாம் அனுபவிக்க புகுந்தோம். இதை என்னவா பேட்டிகா விபாகம் பண்ணிக்கணும். ஒரு பிரபந்தம்னாலே என்னென்ன பகுதியினால என்னென்ன அர்த்தம் சொல்லப்படுறது, இந்த பிரபந்தத்துக்கே கருத்து என்ன, துவய மகா மந்திரத்தினுடைய விவரணம். அதுதான் இதற்கு கருத்து. துவயம்ங்கிறது சரணாகதியை சொல்லும், கைங்கரிய பிரார்த்தனையை சொல்லும். அதே போல இந்த சுவாமியும் சரணாகதி பண்றதை சொல்லுண்டார் 22வது ஸ்லோகத்தால். அதுக்கப்புறம்லாம் கைங்கரியம் பண்றதை சொல்லிட்டுருக்கார். அப்ப ரெண்டு ஸ்லோகத்துல முடிஞ்சுடுமே. சரணாகதிக்கு ஒரு ஸ்லோகம், கைங்கரியத்துக்கு ஒரு ஸ்லோகம் போறாதானால் யாரிடத்துல சரணாகதின்னு விளக்கணும்? கண்ட பேரிடத்துல பண்ணக்கூடாது. மேலும் நான் ஒருத்தர் இடத்துல சரணாகதி பண்ண வரேன்னு சொன்னால் அவருடைய அருமை, பெருமை, பிரபாவம் இதெல்லாம் சொன்னா தானே பண்றதுக்கே வருவேன். அதனால ஸ்ரீமன் நாராயணனுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லிட்டு வரார். பிராப்திய ஸ்வரூபத்தை சொன்னது முதல் 21 ஸ்லோகங்கள். பிராப்தியம் பகவான், அவரை பத்தின ஸ்வரூபத்தை சொன்னது. அவர் எப்படி இருப்பார்? பெருமை உடையவர், ஜெகத்துக்கு காரணம், சர்வாந்தர்யாமி, எல்லா தேவதைகளுக்கும் தலைவர், வேண்டி செல்லாம் கொடுப்பவர். இத்தனையும் சொன்னாத்தானே சரணம் அவரிடத்துல வருவோம். அதெல்லாத்தையும் சொல்றது முதல் பகுதி. அதுக்கப்புறம் 22வது ஸ்லோகத்தில் எனக்கு எதுவும் கைமுதல் இல்லை, என்னிடத்துல ஒன்னு இருக்குங்கிறதுக்காக சமர்ப்பிச்சு உங்ககிட்ட நான் கேட்க வரல, அடி என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கறத அனன்யகதித்வம் ஆதிசன்யம்னு சொல்வார்கள். சரணாகதிக்கு இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். என்னிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஒன்றுமில்லை, நீ கைவிட்டுட்டியானா போக்கிடம் இது. இந்த ரெண்டையும் சொல்றதுதான் அனன்யகதித்வம் ஆதிசன்யம். இதை சொல்லிக் கொண்டு சரணாகதி அனுப்பிச்சுட்டார். அது 22 முடிஞ்சது. அதுக்கப்புறம் சரணாகதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கைங்கரியம் இருக்கு. இதே விஷயத்தான் ராமானுஜரும் கத்தியத்ரயத்தில் பின்பற்றினார். முதல்ல பெரிய விராட்டியாரிடத்துல சரணாகதி பண்ணார், அடுத்தது ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாதனிடத்துல சரணாகதி பண்ணார். உடனே ஆரம்பித்தது மனோவாக்காகைங்கிற கத்தியத்திலே தொடங்கி அநாதி காலமா நாம என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம், என்ன அபச்சாரங்கள் இருக்கு, அபராதங்கள் இருக்கு, அதனை மன்னிக்கணும், கணிக்கணும், மன்னிக்கணும், கணிக்கணும். இதுதான் சரணாகதன் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியம். தோலுக்கு போறோம், என்ன பண்ணுவேன், என்னென்ன பிரார்த்தனையோ எல்லாருக்கிட்ட பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு பேசவே வரல. அதுகளோட சேர்த்து ஒன்னே ஒன்ன மட்டும் கூட்டிட்டு வைப்போ. அநாதி காலமாக அசத்தியாபசாரம், பகவதபசாரம், பாகவதாபசாரம், சாஸ்திரத்துல செய்யன்னு சொன்னத்தை செய்யாம விட்டது, செய்யாதேன்னு சொன்னத்தை செஞ்சது, நேற்றுக்கு பண்ணது, இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது, நாளைக்கு பண்ண போறது, இத்தனை அபச்சாரங்களையும் கணிக்க வேண்டும். ஒரு வினாடி கிடைச்சதுன்னா கூட அதை முக்கியமா சொல்லிக்கணும். ஏன்னால் சொல்லிட்டு வெளியில வர்றதுக்குள்ள 200 பங்கு பண்ண போறோம். அதனால சொல்றதான்னு சொல்ல வேண்டாமா? அங்க சொல்லிட்டு இப்ப வெளியில வந்தாருன்னா அதுக்குள்ள எதுக்காப்புற வரிசையில வர்றவா பேர்ல வழுந்து விழுவோம். அது என்ன, நீங்க தான் சேவிக்கணுமா, நாங்க சேவிக்க கூடாதான்னு கேட்போம். வாசல்ல வர்றதுக்குள்ள பிரசாதம் கொடுக்கிற இடத்துல ஒன்னும் வரிசையே இல்ல, கோவில் நிர்வாகமே சரியில்லைன்னு அங்க ரெண்டு வருஷம் வைவோம். அடுத்த நாள் கோவிலுக்கு வரைச்சு இதே பிரார்த்தனை மன்றத்துக்கு சேர்க்கணும், அதுதான் சேர்த்துட்டு இருக்கோம். இப்படி அநாதி காலமா காலத்திரயத்திலும் கரணத்திரயத்தாலும் பாபத்திரயத்தாலே தப்பிக்கப்பட்டு அபராதங்களை பண்ணி கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கிறதே கண்டிப்பா அபராத க்ஷாமணம் பிரார்த்திக்கும். அதத்தான் ஆள வந்தாரோ, இது நாள் வரைக்கும் நான் பண்ணாத குற்றமே இல்லை, அப்படின்னா இழந்து போயிடுவேணும்னு பயந்துட்டேன், ஆனா குற்றத்தை குணமாக கொள்ளும் தேவரில் இருக்கிறபடியால் நம்பிக்கையோடு வந்தேன் என்ன அடுத்து பல ஸ்லோகங்களாலே தன்னுடைய அபராதங்களை சொல்லி அதுக்கெல்லாம் க்ஷாமணம் பிரார்த்தித்து கொள்கிறார். அதுக்கப்புறம் 32வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 46வது ஸ்லோகம் வரை பகவான் வைகுந்தத்துல எப்படி இருப்பார், பத்ரிமார்கள் எப்படி இருக்கா, ஆயுதங்கள் என்ன அழகு, ஆபரணம் என்ன அழகு, அவர் அவயவம் அவயவமா எத்தனை சுந்தர மூர்த்தியா லாவண்யத்தோட எழுந்துள்ள இருக்கிறார். அங்கு போன பிற்பாடு எப்பேற்பட்ட ஆனந்தம் காத்துருக்கு. அங்கு கருடன் எப்படி கைங்கரம் பண்றார், ஆதிசேடன் எப்படி கைங்கரம் பண்றார், இது இத்தனை ஆசத்தீர்கள் அளவுக்கு சொல்லட்டும், இது எனக்கு கிடைச்சு கைங்கரியம் பண்ண போவது எப்போதோ அப்படின்னு 46வது ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். அப்ப 22ல சரணாகதி பண்ணிட்டார், 46 கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். என்ன அழகா பிரிஞ்சுட்டு பாருங்க, முதல் ஒரு பகுதி, மூணு பகுதியா அப்படி சொல்லுங்க, அதுல முதல் ஒரு பகுதி சரணாகதியை சொன்னது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே, அடுத்த பகுதி ஸ்ரீமதே நாராயணாய நமஹா கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறது, அது 23ல இருந்து 46 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனா கைங்கரியம் சித்திக்கணும்னால் அதுக்கு தடங்களா இருக்கிற நம்ம பாபங்கள் எல்லாம் அபச்சாரங்கள் எல்லாம் தொலையணும் இல்லையோ, அதுக்குத்தான் 23ல இருந்து ஒரு 7 ஸ்லோகங்களுக்கு அபச்சாரத்தை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு பிரார்த்திச்சிருந்தார். அஜீர்ண நிறுத்தரிச்சு நான் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு வாங்கி என்ன லாபம், அஜீர்ணம் இருக்கேன், அஜீர்ணம் தொலைஞ்சா தானே சக்கர பொங்கல் ரசிக்கும். நம்ம விசாரிச்சு அஜீர்ணம் அநாதிகால அபச்சாரம், அதனால அந்த அபச்சாரங்கள் எல்லாம் தொலைச்சு கொடுத்துருவோம்னு கேட்கணும். மேல கைங்கிரத்தை கொடுங்கடா, கைங்கிரம் ரசிக்காது, பண்ண இயலாது. அபச்சாரங்கள் நம்ம உடம்பு முழுக்க இருக்கிறச்சே எப்படி கைங்கிரம் கிடைக்கும் ரசிக்கும்? அதனாலதான் அதை முதல்ல சொல்லுன்ட்டு அப்புறம் கைங்கிரத்தை பிரார்த்தித்தார். அது 46வது ஸ்லோகம் வரை. அப்ப 47லேருந்து 65 வரைக்கும் என்ன சொன்னார் அது நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். அதனால இன்னைக்கு சொல்லல, இப்ப 46 வரைக்கும் என்னன்னு பார்த்துப்போம். நேற்றைக்கு முதல் பாகத்திலேருந்து சில ஸ்லோகங்களை பார்த்தோம். முதல் 5 ஸ்லோகங்கள் ஆச்சாரிய வந்தனம். ஆச்சாரியர்களான நாதமுனிகள், பராசர மகரிஷி, சுவாமி நம்மாழ்வார், இவர்கள் 3 பேரை பத்தி 5 ஸ்லோகத்துல பிரார்த்திச்சுட்டான். அடுத்த 6வதுலேருந்து 21வது ஸ்லோகம் வரை ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்துவத்தை ஸ்தாபிக்கிறார். எப்போதும் ஒரு பிரபந்தம்னால் உள்ள உள்ள போனா நிறைய செய்திகள் இருக்கட்டும். மொத்தமா இந்த பகுதி என்ன சொல்றதுங்கிறத ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னாத்தான் நாம முதல்ல எங்க போயிட்டு இருக்கோம்னே புரியும். இல்லைன்னா ஒரே நிறைய அர்த்தங்களா வந்துட்டு இருக்குமா, எங்க இருக்கோம் இதுதான் பாட்டு ஏதோ சொல்லிட்டே இருக்காரு, எதுக்கு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம்னு தோணிப்படும். முதல்ல ஆச்சாரிய வந்தனம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்போ பெருமானுடைய பிரபாவம் என்ன, அவர் தான் பரதேவதேன்னு ஸ்தாபிக்கணும். ஸ்தாபிக்கணும்னா மற்ற பேருடைய கட்டத்தை எடுத்து சொல்லியாகணும். பல தேவதைகள் இருக்காளே, 33 கோடி தேவதைகள் ஆயிடுச்சே, அவர்களை எல்லாம் வணங்கக்கூடாதா, அவர்களிடத்துல சரணாகி பண்ணக்கூடாதான்னு கேள்வி வந்தது. வேதாபகார குரு பாசக தைத்திய பீடாகி ஆபத் விமோசனம் அதிஷ்டபல பிரதானி போன்ய பிரஜா பசுபாதி தச்ச பாதோதகேன சசிரோதிருத்தேன சசிவசிவோபூத். இது வரைக்கும் நேற்று நம்ம கடைசியா பார்த்தோம். பிரம்மா ஒரு ஆபத்தில் இருக்கார், ருத்ரன் ஒரு ஆபத்தில் இருக்கார், இந்திரன் வேறொரு ஆபத்தில் இருக்கார். இந்த ஆபத்தை போக்கி சம்பத்தே கொடுப்பது பெருமான். அப்படி இருக்கிறச்சு அவர் மோசம் கொடுக்கிறார். கஷ்டப்பட்டு இருக்கிற வாழ்க்கை போய் நம்ம கேட்கணுமா, அல்லது கஷ்டத்தை போக்குறவனிடத்துல நம்ம போய் கேட்கணுமா? என் நாட்டை இன்னொருத்தரும் வயசு வழியில துடிச்சுட்டு இருக்கார், எப்படியாவது என் வயசு வழி போனமே, நீர் கொஞ்சம் ஏதாவது வழி சொல்லுமேன்னா, அவர் நானும் நீயும் கைகோர்த்து அழலாம் நினைச்சிருந்தேன், எங்கிட்ட போய் நீ வந்து கேக்குறியேன்னு சொல்ல மாட்டாரா? அதே போல மற்ற தேவதைகளிடத்துல போய் மோசமுடுன்னு கேட்டால் அவர்களும் அதே பிரார்த்தனையில இருக்கா? ஒரு வித்தியாசம், வரிசையில ஒரு 10 பேருக்கு முன்னாடி அவர் இருக்காரு, நான் பின்னாடி இருக்கேன். இவ்வளவுதான் எனக்கு அவர் வித்தியாசமே தவிர, ஆபத்து சம்சாரம் எல்லாருக்கும் பொது. பிரம்மாவிடத்திலிருந்து தொடங்கி எறும்பு ஈராக அனைவரும் சாம்சாரிக சுகதுக்கங்களிலே ஈடுபடுபவர்கள். அனைவரும் படைக்கப்பட்டவர்கள், படைப்பாளிகள் அல்லர்கள். பிரம்மாவை படைப்பாளியும் சொல்றேன்னால் அவர் அப்பற இருக்கிற படைப்பத்தான் அவர் பண்றாரு தவிர, சமஷ்டி திருஷ்டி பிரம்மா பண்றதே கிடையாது. இதோ உலகத்தில் இருக்கிற ஜந்துக்கள் 7-14 லோகம், அதுல இருக்கிற மனுஷர்கள் அசுரர்கள், இவர்களைத்தான் பிரம்மா படைக்க முடியும். பிரம்மாவையும் சேர்த்து படைப்பவன் பிரம்மம் என்று சொல்லப்படும் ஜீவன் நாராயணன். அப்ப ஜெகத்துக்கே காரணம். திருமணி ஸ்ரீ ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாசுரம் பாடினார். நான்முகன் திருவந்தாதின்னு பேர். அதுல சாதிக்கிறார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சந்திரனை தான் படைத்தான், அந்தாதி மேலில் தருவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்வினீர் தேர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறதே ஜாதகப்படுத்துறார். நீங்க கோவிச்சுக்கலாம், நான் ஒண்ணு சொல்றேன், இத சொன்னாலே கோவிச்சுக்கிறாப்புல சொல்ல போறான்னு அர்த்தம், இல்லைன்னா எது கேட்க போறோம். அதனால அவர் சொல்றச்சே, சிந்தாமல் கொள்வினீர் தேர்ந்து, நான் சொல்றத நடுநிலையோட யோசிங்கோ, நீங்க ஏற்கனவே இதுதான் தெய்வம்னு முடிவு பண்ணினுட்டு நான் சொல்றது ஏன்னு யோசிச்சுன்னா கோபம் தான் வரும் உங்களுக்கு. அப்படி பார்க்காதீங்க, முதல்ல புஸ்தகத்தை எடுந்தோம், சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, நாராயணத்திலிருந்து பிரம்மா பிறக்கிறார், நாராயணத்திலிருந்து ருத்ரன் பிறக்கிறான்னு சாஸ்திரம் இருக்கே. எந்த புராணத்தை எடுத்துட்டாலும் அது லிங்க புராணமோ சைவ புராணமோ கந்த புராணமோ, அனைத்திலும் நாராயணனுக்கு மகன் பிரம்மா, பிரம்மாவுக்கு மகன் சிவன், சிவனுக்கு மகன் முருகன் என்பது தெளிவா உங்க புராணம் எங்க புராணம் எல்லா புராணத்திலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது படைக்கப்பட்டவர் தான் இவர்கள், படைப்பாளிகள் அல்லர்களே. அதே போல நாராயணன் இன்னாருக்கு பிறந்தான் எந்த புராணமானு சொல்றதா? சொல்லலையே. மற்ற எல்லா தேவதைகளும் பிறந்தார்கள் சொல்றதே. ஆனா நாராயணன் அவதரிக்கலாம், ஆனா ஜெகத்தை சிருஷ்டிக்கிற காலத்துல நாராயணன் சிருஷ்டித்தார்னு சொல்லியிருக்கார். எங்கேயுமே அந்த பேச்சு இல்லையே. ஏகோபவை நாராயண ஆசீத்து நப்ரம்மா நேசானஹா மேலே தியாவா பிருதிவி நக்ஷத்ராணி. இது உபநிஷத்தே சொல்றது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு கதை, எம்பாராகட்டும் எம்பெருமானாராகட்டும் முதலியாண்டானாகட்டும் இவர்கள்லாம் உறவுக்காரர்கள் நீங்க கேள்விப்பட்டீர்கள். பெரிய திருமல நம்பிகள்னு தீர்த்த கைங்கிரம் பண்ணிட்டு திருவேங்கடத்துல ஒரு சுவாமி எழுந்து கொண்டிருந்தார். அவருக்கு 2 மருமகன்கள், 2 சகோதரிகள், அந்தந்த சகோதரிக்கு ஒரு ஒரு குழந்தை. அதுல ஒருத்தர் தான் சுவாமி ராமானுஜர், மற்றொருத்தர் கோவிந்த பெருமாள்னு சொல்ற எம்பா. நான் இவா ரெண்டு பேருமே ரெண்டு சித்தி பிள்ள பெரியம்மா பிள்ளைன்னு வச்சுமேன். அப்ப அவர்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள். எம்பார் கொஞ்ச காலத்துக்கு சைவ மதத்தை தழுவிட்டார். கேள்விப்பட்டு பிறகு உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்ங்கிற பெயரோட சைவத்தை தழுவ அவர் அதிலேயே ஈடுபட்டு இருந்தார். அப்ப அவரை திருத்தறதுக்கு ராமானுஜர் பெரிய திருமல நம்பிகளிடத்துல பிரார்த்திக்கிறார். அவர் வந்து திருத்தறதுக்கு வந்தவர், வேற ஒண்ணும் செய்யவில்லை. இவர் எங்க போய் பூ கொய்து கொண்டு வருகிறாரோ, எங்க போய் தண்ணீர் சொம்பு எடுத்துட்டு வராரோ, அங்க போய் ஆளவந்தாருடைய தோத்த ரத்தனத்தை அப்படியே அனுசந்தானம் பண்ணே இருந்தார். அதை காதல வாங்கிட்டவருக்கு ஓ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சு. அப்ப பிரமாணத்துல நம்பிக்கை இருக்கிறவன் சொன்னா புரிஞ்சுடுவோம், ஆனா பிரமாணத்தையே நம்ப மாட்டேங்கிறவன்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, காட்டி புரிய வைக்க வேண்டும். அதையும் ராமானுஜர் செய்தார். திருவேங்கடமுடையான் சிவன் அப்படின்னு பெரிய ஆட்சேபம் எழுந்தது. எத்தனையோ பிரமாணத்தை சொல்லி பார்த்தார், அப்படி இல்ல, பத்து புராணங்கள் அப்படி சொல்லலேன்னு ராமானுஜர் வாதாடி பார்த்தார். கேக்குறதா தெரியல, இவ்வளவு பிரமாணத்தை நம்பறவா இல்ல போட்டிருக்கு, நேர பிரத்யட்சமா தான் காட்டினா தெரியும். சிவனுக்குண்டான ஆயுதங்கள், திருமாலுக்குண்டான ஆயுதங்கள் ரெண்டையும் திருவேங்கடமுடையான ஆஸ்தானத்துக்குள்ள வச்சுட்டு கதவை சாத்திட்டு வெளியில வந்துட்டார். பிரார்த்தனை பண்ணிக்கிறார், நீர் எந்த தெய்வமோ அந்த ஆயுதத்தை எடுத்து பிடிச்சிடும். பெருமாள் தங்க சக்கரத்தை எடுத்து பிடிச்சுட்டார். கதவு திறந்து ஆரத்தி பண்ணும் போது எல்லாருமே திருவாடி திருச்சன் கூட பெருமாள் எழுதிருக்காரு, இவர் தான் சிவன் நாராயணன் விஷ்ணுதான் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டான். நமக்கு என்ன ஆபத்து, அதுல இருந்து பெருமாளும் அந்த வகப்பரீட்சையை பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ராமானுஜர் இருக்கவே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கெட்டியா புடிச்சுட்டாரு கண்ட கட்டுறது. ஒரு தரம் கேட்டது போறோம், தொண்டமான் சக்கரவர்த்தி என்ற கொடுத்ததுனால வந்து ஆபத்து இது. அவருக்கு ரொம்ப அன்புடைய தொண்டன் தொண்டமான் சக்கரவர்த்தி, நீ வச்சுக்கேன்னு அவர்கிட்ட குடுத்து வச்சார். காலம் இந்த மாதிரிலாம் குடுத்து வைக்கிற காலம் இல்ல, நம்ம தான் ஜாகிரதையா இருந்துக்கிட்டோம்னு அப்புறம் பெருமானே புரிஞ்சுட்டு இருக்கோம். ராமானுஜருக்கு யோகம் இருந்தது, பிரத்யட்சமா காட்ட தெரிஞ்சது. இன்னைக்கு யோகமே இல்லையே, இல்லாதபடியால காட்ட முடியாது. பிரமாணம் இருக்குன்னு சொல்றதுக்கு தானே முடியும். இதுக்கு சொல்ல வேண்டிய நேர காட்டியும் திருமாலுடைய பரத்துவத்தை ஸ்தாபிச்சிருக்கார். பிரமாணங்களின் மூலமாகவும் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்துவத்தை ஸ்தாபிச்சிருக்கார். அது பெரிய திருமண நம்பிகள் என்ற ஸ்தோத்திரத்தை சொல்ல எம்பார் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் அனைத்தையும் தொடர்ந்து மீண்டும் பரம ஸ்ரீவைஷ்ணவராக ஆனார். இதுதான் இந்த சம்பிரதாய சரித்திரம். பல பேரும் புகார் பண்ணிட்டே இருக்காளே, ஒரு சைவரா இருந்தவர் மாறி வந்த பிற்பாடு ஆச்சாரிய பரம்பரையில ராமானுஜர்களுக்கு அடுத்த பட்டம் எம்பாருக்கு தான். எம்பெருமானால் எம்பார் பட்டர் நஞ்சிய நம்பிள்ளேன்னு சொல்ல முடியும். இது நடக்குமா யோசிப்பாரு. இப்ப இங்கே ஆனால் ஒரு பெரிய சைவ மட்டாதிபதியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வைஷ்ணவ மட்டாதிபதிகள் இருக்கட்டும், அந்தந்த மடத்துல பிறந்தவா வைஷ்ணவாளாவே இருந்தவா தானே மட்டாதிபதியா வரணும்னு பார்ப்பா. ஆனா நம்ம பாரத தேசத்திலேயே பாருங்க, எங்க இருக்கிறவாளும் பிரதான மந்திரியா வரலாமே, வரலாம். இது மற்ற நாட்டுல நடக்காது. மற்ற நாடுகள்ல அபாவா நாட்டுல பிறந்து அந்த குடிமகனா இருந்தா தான் முடியும். அதனால பாரத தேசம் எப்பவுமே தாராள மனசு. இந்த தாராள மனசு எங்கேருந்து வந்ததுன்னா சனாதன தர்மம் கொடுத்த தாராள மனசு. வேற எதுவும் இவ்வாளுக்கு தாராள மனசு இல்லையா, அங்கிலேருந்தே தாராள மனசு தான். அதுக்கு நம்ம சம்பிரதாயத்திலேயே பாத்துக்கலாம். திருமணிஷியாழ்வார் பரமசிவபக்தரா இருந்துட்டு சாக்கியன் தத்துவம் சமணன் தத்துவம் சங்கரனால் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், பௌத்தனா இருந்திருக்கார், ஜெயினனா இருந்திருக்கார், சைவனா இருந்திருக்கார், எல்லாருந்துட்டு திரும்பி வந்து ஆழ்வார் நிகழ்த்து உற்சவம் கொண்டாடி நித்தியம் இருந்திருக்கு. யார் எங்கிருந்து வந்தாருனா இவர்கள் கவலைப்படவே மாட்டார். இன்னைக்கு ஒழுங்கா வந்தாரா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. அது ஆழ்வார்களாவது சரி, ஒரே பக்தி பூர்வமா இருப்பா அனுபவமா இருப்பான்னு விட்டுடுங்க. ஆழ்வார்கள்லாம் யாருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் சமாஷேனம் பண்ணதெல்லாம் தெரியல, பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எங்கோ தங்கள் மனம் போனதுக்கு அனுபவிச்சுட்டு இருந்தாலே விட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உட்காந்து ஒரு மட்டம் உட்கார்ந்தே பண்ணேன் இதெல்லாம் ஆழ்வார்களுக்கு ஆகவே ஆகாது. முதல்ல ரொம்ப பக்தி வந்துருக்குனாலே அவன் கட்டுப்பாட்டு வரமாட்டான், அவன் பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்கே போயிடுறாரு. ஆனா ஆச்சாரியர்கள் அப்படி இல்லை, இப்படித்தான் வாழ்ந்தாகணும், இப்படித்தான் எழுந்திருக்கணும், உபதேசம் பண்ணித்தான் ஆகணும், பக்தர்களை திருத்தித்தான் ஆகணும். நம்மளை பாக்குறது ஆழ்வார்களுக்கு முக்கியமே இல்லை, அவனை பாக்குறது அவளுக்கு முக்கியம். ஆனா ஆச்சாரியர்களுக்கு பகவான பாக்குறத விட நம்மளை பாக்குறதுதான் முக்கியம். இப்படி பிரிச்சுனுட்டான்னு வச்சுக்கிறேன், அவ ஒரு கடமை ஏத்துண்டா, இவன் ஒரு கடமை ஏத்துண்டா, பகவானை பார்த்து பாட்டு எழுதி வச்சுட்டு நாங்க போயிடுறோம். இது ஆழ்வார் பண்ணது, பாட்டை வச்சிருந்து உபதேசம் பண்ணி இவனை திருத்துறோம். இது ஆச்சாரியர்கள் ஏற்றது. அதனால அது ஒரு முதல் பகுதி சகாப்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பகுதி இவர்களுடைய பகுதி. அந்த ஆச்சாரியர்களுக்குள்ளேயும் பரம சைவர அருந்தவரை கொண்டு வந்து ஆச்சாரிய பரம்பரையிலே சேர்த்திருக்காளே, எம்பெருமானாடு கெடுத்தது எம்பார சேர்த்திருக்காளுங்க. இந்த செய்திகள்னா எதுக்கு சொல்றேன்னா, எத்தனை பரந்த கொள்கை மனப்பாங்குடையவர்கள் வைணவர்கள்னு புரிஞ்சுக்கணும். அது இல்லாத நமக்கே நம்ம கொஞ்சம் கழிவிறக்கத்தோட யாராவது ஒரு கேள்வி கேட்டால்னா பயந்து போடுவோம். ஆமா, நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் சொன்னேன், இவாளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னா ஒன்னும் தயங்காதீங்க. திருமணி ஆழ்வார் என்னமா ஊத்துல ரெண்டு குழம்பு தத்து வச்சுருக்கோம், எம்பார எப்படி உட்காருன்னு ஆச்சாரியன்னா அவர் சமச்சாரம் பண்ணிருக்க மாட்டாரா? அது பிரபத்தியோ வரநியாசமோ சமாட்சியனமோ அத்தனை எம்பார பண்ணிருக்க மாட்டாரா? பண்ணிருக்காருன்னா செய்வர் வந்து பண்ணிருக்காரு. அவர் செய்வரா விபூதி போட்டு இருக்க போறா, ருத்ராட்சம் போட்டு இருக்க போறா. ஆனா நம்ம எந்த கவலையும் படலையே. இதே மாதிரி மத்த மதங்கள்ல நடக்குமான்னு யோசிச்சு பாக்கணும், அது நடக்காது. இங்க நடக்கும். அப்ப உண்மையில தாராளமானது நமக்கு, நம்ம கேட்டா மத்த பேர் கவலைப்படணும், ஆனா நம்ம மத்த பேர் கேட்டா நாம சுணங்கி கொண்டு அமர்ந்திருக்கிறோம். தேவையே இல்லை. ஆண் ஆழ்வாருண்டு, பெண் ஆழ்வாருண்டு, பிராமண ஆழ்வாருண்டு, அப்பிராமண ஆழ்வாருண்டு, தமிழ் ஆழ்வாருண்டு, மலையாள ஆழ்வாருண்டு, ராஜா ஆழ்வாருண்டு, தொண்டன் ஆழ்வாருண்டு. இருக்கிற 12 பேருக்குள்ள எத்தனை பேரை சேர்த்துதான் பெருமாள்? அப்ப அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பேசுறாளோ இல்லையா? அனைத்தையும் அரவணைத்துக் கொண்டு போகும் அரசாங்கம் வேண்டும். இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே ஜீவயிட்டவர்கள் தான். அனைத்தையும் அரவணைக்கணும்னா ஏன்னா ஒரே காரணம் அதுக்கு இருக்குதோ. காரணம் என்னவெனில், விஷ்ணுங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் அனைத்தையும் சரீரமாக கொண்டு வியாபித்திருப்பவர். அது இந்த திருநாமத்தில் இருக்கிறதுனாலதான் இந்த பாடு. இப்ப இதே பிரம்மான்னு சொன்ன என்ன எல்லாத்தையும் அழைச்சு போவரா? ருத்ரன் அழைச்சு போவரா? திருநாமத்துக்கு அர்த்தம் இல்லையே. எப்ப விஷ்ணுன்னு சொல்லிட்டமோ விஷுது வியாப்தம்னு வியாபி அனைத்திடத்திலும் வியாபித்திருக்கிறார்னால் உலகம் முழுக்க இரண்யகசிபுவிலிருந்து பிரகலாதம்லிருந்து அடியேனிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து மொத்த பேருக்குள்ளும் வியாபித்திருப்பார். அதனாலதான் வசுதெய்வ குடும்பகம்னு சொல்றோம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதுன்னு சொல்றார். இந்த உண்மையை வைஷ்ணவம் தெரிஞ்சு விட்டா ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போகவே முடியாது. இன்னொருத்தர் கூட நம்ம கிட்ட சண்டைக்கு போகலாம். தப்பித்தவரை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சண்டைக்கு போகவே முடியாது. போனோம்னால் நம்ம அடிப்படை கொள்கையே புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். அதனாலே இந்த விஷயங்களை நமக்கு சொல்லணும்ங்கிறது ஆழவந்தா இருக்கு. ரொம்ப திருவுள்ளம். அந்த விஷயத்தை ஜெகத்காரணம் பகவான் மற்ற தேவதைகளுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு பாருங்க. நல்ல இதெல்லாம் நம்ம பொறாமப்படக்கூடாது, கோபிச்சுக்க கூடாது. இப்படி சொல்லிட்டாலேங்கிறதுக்காக சடக்குன்னு கோபம் வந்துடக்கூடாது. அது பிரயோஜனம் இல்லை. நிதானமா யோசிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்கிறது தெரியும். அதே வைத்தவன் 100 தேவதையை துளியும் நிந்திக்க கூடாது. தாழ்ச்சியாக கூட நினைக்கிறது கூடாது. விரோதியும் தாழ்ச்சியா நினைக்கூடாது. அப்புறம் தேவதையை போய் தாழ்ச்சியா நினைக்க போறோம். அப்ப அவர்களை பார்த்தா என்ன பண்ணலாம்னால் மோட்சத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவா, அடியேனும் மோட்சத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவா, அவரும் முயற்சி பண்றார். அந்த விதத்துல 2 ஒரே படகுல தான் பிரயாணம் பண்ணிருக்கோம். வாருமே கை சேர்த்துக்கலாம், சேர்ந்து 2 மோட்சத்துக்கு போலாமான்னு பார்க்கலாம் இல்லையோ. இந்த அளவுக்கு தான் வைஷ்ணவன் இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம ஆச்சாரியர்களும் வாழ்ந்துள்ளார்கள். இனி ஸ்லோகங்கள் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். அப்ப வேதாபகார குருபாதக தைத்திய வீடாதி இந்த ஒவ்வொரு தேவதைக்கும் ஆபத்து வந்த போது பகவான் தான் ஆபத்தை போக்கி ரட்சிக்கிறார். ஆகவே பரதெய்வம், அந்த ஸ்லோகத்தோட ஒண்ணு சேர்த்துக்கணும். அதனால பரதெய்வம் முழுமுதல் கடவுள் ஸ்ரீமன் நாராயணம். ஆகவே சரணாகதி அவரிடத்துலதான். அதைத்தான் அவர் வச்சே வராரு. பிராப்தியம் பகவான் அவருடைய சொரூபத்தை சொல்லிட்டால் வேற ஆறுகாலையும் விழ முடியாது இல்லையா? விழுந்தான்னா விழுந்த கடைக்கா சொல்லியும் எதெதுக்கு யாரார்ட்ட போனோமோ அங்கங்க போக வேண்டும். ஜவுளி கடைக்கு போனா துணி கிடைக்கும், காய்கறி கடைக்கு போனா காய்கறி வாங்கிட்டு வரலாம், காய்கறி கடைக்கு போனா எழுதுறதுக்கு புத்தகம் வாங்கிட்டு வரலாம். நான் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். ஆகாயமானம் பண்ற கடைக்கு போய் வெண்டைக்காய் கொடுன்னு கேட்டா கிடைக்குமா? இங்க போனா அது கிடைக்காது, அங்க போனா இது கிடைக்காது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கொடுப்பா. மோட்சமிச்சது ஜனார்தனாது. மோட்சம் வேணும்னா ஜனார்தன பெருமான இடத்துலதான் பிரார்த்திக்கணும். அதை சாதிக்கிறார். மேலும் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது, ஜெகத்துக்கு காரணம் யாரோ அவரை தியானித்தால் முக்தி கிடைக்கும். காரணத்து தேயகான சாஸ்திரவாக்கியம், எது ஜெகத் காரணமோ அதை தியானி, அப்ப மோட்சம் கிடைக்கும். ஜெகத்துக்கே காரணமாருன்னு கவிக்க வேண்டாம். அப்ப இவர் தான் ஜெகத்துக்கு காரணம்னு சொன்னால் அப்ப நம்ம வெளியே அடையாளம் தேடுவோம். யாருடைய உந்தியில தாமரை இருக்கு, யாருடைய உந்தியில பிரம்மா பிறந்தார், பிரம்மா உந்தியில தாமரை இருக்கா, அதுல இருந்து ஆறான் தோன்றினாளா, காணும். ருத்ரன் உந்தியில தாமரை இருக்கா, காணும். இத பத்தி ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் சாதித்தார். முதலாம் திருவுருவம் மூன் என்பர், ஒன்னே முதலாகும் மூன்னுக்கும் என்பர். லோகத்துல எத்தனை கட்சி மதங்கள் இருக்கு பாருங்க. முதலாம் திருவுருவம் மூன்றென்பர். ஒருத்தர் சொல்றாரா, மூணு தெய்வங்களும் சமம். இதோ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு சமந்தான். அதுக்கு நிறைய பழமொழிகள்லாம் எழுதி வச்சிருக்காப்ப. இவரும் இவரும் ஒன்னும், அதெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியாது பொழுதோ அவர்களுக்கெல்லாம் ஒன்னும் பிரயோஜனமே இல்லையே, அவர்கள் எல்லாம் மண்ணு அப்படின்னு எழுதி சொல்லுவார். எழுதும். அவர்களுடைய விருப்பம் ஒரு மாதிரி எழுதிட்டு இருக்கா, ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு வச்சுங்க. அது ஏன் எல்லா ஒண்ணுன்னு சொல்றாருனால், அனைவரும் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரம்ங்கிறதுக்காக. அங்கான்யா தேவதான்னு உபனிஷத்து சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த மூணு தெய்வம்னா படம் எல்லா இடத்துலயும் மாட்டிருக்க முடியல, சமமா இருக்கும். அதை தேவிச்சுட்டு தான் கர்த்தால எதுவுமே பண்ண போவா. அழுவார் சொல்லிட்டார், முதலாம் திருவுருவம் மூன்று என்பர். மூணு தான் முதல் திருவுருவம்னு சொல்றார். இன்னொருத்தர் எழுந்திருந்தாரா? இல்ல இல்ல, அந்த மூணுக்குள்ள பிரம்மாதான் முதல்வர்னு ஒருத்தர் சொன்னார். இல்ல சிவன் தான் முதல்வர்னு இன்னொருத்தர் சொன்னார். இல்ல இல்ல, சிவன் நாராயணன் தான் முதல்வர்னு இன்னொருத்தர் சொன்னார். நாலாவது எழுந்திருந்தார், இந்த மூணு பேரை காட்டிலும் பராசக்தின்னு நாலாவது ஒருத்தி இருக்கா, அவதான் மூணு பேரை விட வசந்தவள். அதுக்கு உமக்கு இங்கே பிரமாணம் கிடைச்சதுன்னா, பரா அஷ்ட சக்தி விவிதெய்வ சூயதே சுவாபாவிகி ஞான பலத்திரியாச்சு சாஸ்திர வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னா, அஷ்ட சக்தி இந்த பிரம்மத்தினுடைய சக்தியானது பரா மிக உயர்ந்தது. இதுதான் சாஸ்திரம் சொல்ல வருது, அஷ்ட சக்தி பரா விவிதெய்வ சூயதே. அது இவ்வளவு கணக்கு பண்ண முடியாது அத்தனை சக்தி. இது அவர் என்ன பண்ணிட்டா, அஷ்ட சக்தி பராங்கிறத பரா அத்த சக்தின்னு இருந்தது பார்த்தோம், சேர்த்துட்டார் பராசக்தின்னு நாலாவது தெய்வம் இருக்கு. அதுதான் இந்த மூணு பேரை காட்டிலும் ஆளக்கூடிய தெய்வம் விட்டால் அவரவர் மதிப்பார். ஒரு புத்தி புதுசா வந்ததுன்னா ஒரு கட்சி புதுசா இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு யாரான ஒருத்தர் திட்டமே உட்காந்துருக்கு, இன்னும் ஒருத்தர் உள்ள வரட்டும் கண்டிப்பா இன்னொரு கட்சி வரும். அந்த அளவுதான் மனிதனுடைய மூளை. எத்தனை எத்தனை வேலை செய்யறதோ அபாவா ஒரு மதத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, கொஞ்சம் வேகம் இருக்கும், நம்ம இப்ப அடுத்து ஒரு மணிக்கு வேற வேலை இருக்குன்னா மத்தம் எல்லாம் ஆரம்பிக்க மாட்டோம், போயிடுவோம். இப்ப அந்த மாதிரி வேலை இல்லைன்னு ஆரம்பிச்சிருவோம். இல்ல நமக்கு ஏதாவது கொஞ்சம் இதுக்குதான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த புத்தி எத்தையான்னு யோசிக்கும். நம்ம வேணா இன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கலாமா, ஒரு கொடியை வேணா பறக்க விடலாமா, ஏது பண்ணலாம், ஒரு கோவில வேணா கட்டலாமா, ஏதாவது தோணிட்டு இருக்கோம். அதனால வேண்டாம், பரா அஸ்த சக்தின்னு சொன்னா பிரம்மத்தின் சக்தின்னு அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர பராசக்தின்னு பொருள் அல்ல. கடைசியில் ஆழ்வார் முடிச்சுட்டா இருக்கும். பராசர பக்தர் இதே விஷயத்தை ஸ்ரீ ரங்கராயஸ்தவத்துல பாடினார், த்ரயோ தேவா துல்யா, மூன்று தேவதைகளும் துல்யங்கள்னு சொல்லுகிறார்களே அப்படின்னு நாம யானை கேள்விப்பட்டிருக்கோம். அண்ணால் ஒண்ணு செய்யும், மூணு தேவத்தையும் எடுத்துங்கோ. முதலாம் திருவுருவம் முன் என்பர், ஒன்னே முதலாகும் முன்னுக்கும் என்பர், நிகரிலகு தாமரையின் பூ நின்னகத்தே, புகரிலகு தாமரையின் பூ நிகரிலது பகவன்னே, குணங்கள் குறையாத ஸ்ரீமன் நாராயணனே. எல்லாரும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் விட்டுடுறாளே ஏன், நின்னகத்ததன்னே புகரிலது தாமரையின் பூ. உன்னுடைய உந்தியில தானே இந்த அழகான தாமரை வந்திருக்கு, மற்ற தெய்வங்கள உந்தியில தாமரை இருந்துதான் தெரியலையே. தாமரை எந்த நாபியில் இருக்கிறதோ அந்த நாபி தானே ஜெகத்காரணம்னு சொல்லணும். ஏன்னா அதுல இருந்துதானே எல்லாருமே பிறந்திருக்கான்னு அர்த்தம். இதை ஏன் ஜெகத்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறது, பிரத்யக்ஷமா நீதான் ஜெகத்காரணம்னு சொல்லிட்டியே, அப்படி இருக்கேமானு புரிஞ்சு கூடாதான்னு கேட்கிறார். அதே அபிப்பிராயம் இப்ப நாம் இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். பதினாலாவது ஸ்லோகத்தில் கவிக்கிறார், கத்தியோதரே ஹரிவிரிஞ்சி முக பிரபஞ்சா கோ ரக்ஷதீம் அஜனிட்ட கச்ச நாபே பிரான்ஸ்வா நிகீர்ய புனருஜரதி தன்யா தக்கேன வைஷ பரவானிதி சத்திய சங்கா. யார் பரவான், முழுமுதற் கடவுள் மிகச்சிறந்தவனார் என்று எல்லாரும் சந்தேகப்பட்டிருக்கீங்களே. நாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்றேன் கேட்டுங்க. வரிசையா சொல்றார், கத்தியோதரே ஹரி விரிஞ்ச முக பிரபஞ்சா, யாருடைய திருவுதரத்தில் இருந்து நாபி கமலம் புறப்பட்டு அதிலிருந்து பிரம்மா ருத்ரன் சிவன் முதலானவர்கள் தோன்றினர். கத்தியோதரே கேட்கிறார், யாருடைய வயிற்றிலிருந்து இவர்கள் எல்லாம் தோன்றினார்கள். அடுத்து பிறந்தவர்களெல்லாம் ஆபத்து வந்த காலத்தில் யாரால் ரட்சிக்கப்பட்டார்கள், அப்ப பிறந்தது யாரிடத்திலிருந்து, பெற்ற விற்பாடு ரட்சித்தது யார், மேலும் பிராந்தா நிகீரிய புனர் உத்யரதி உலகத்தையெல்லாம் யார் ஒருத்தர் வாய்ப்புள்ளே அடக்கி வயிற்றில் வைத்து பிரளயம் முடிந்த விற்பாடு புனர் உத்யரதி மறுபடியும் யார் ஒருத்தர் உமிழ்கிறார். நிகீரிய அப்படின்னா உள்ள விழுந்தது, உத்யரதி மறுபடியும் உமிழறது. அப்ப உலகனைத்தையும் யார் வயசுக்குள்ள வைக்கிறார், யார் எல்லாத்தையும் உமிழ்கிறார்கள். பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி ஒரு கேள்வி கேட்டார், அட்டப்பிரபந்தம்னு பாடியிருக்கார் ஒன்று, ரொம்ப ஆச்சரியமான தமிழ், ரொம்ப கட்டமான தமிழ், நிஜமா தமிழ்ல விருப்பம் இருக்கிறவா அதை படிச்சோம்னா வாழ்நாள் முழுக்க படிச்சுட்டே இருக்கலாம். அந்த சுவாமி கேட்டார், எல்லாத்தையும் பகவான் விழுங்கிவிட்டான் விழுங்கிவிட்டான்னு சொன்ன முடியும், நீங்களா இருந்தா இன்னொரு தேவதை பரதேவதைன்னு சொல்லியோ, அப்போ ஒண்ணு சொல்லுங்க, இந்த தேவதை சிறுமால் விழுங்கும் போது அவர் வயிற்றுக்குள் செல்லவில்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு யாரான ஒரு தெய்வத்தை பத்தி சொல்லுங்க. இத்தனைக்கும் சாஸ்திரம் என்ன சொல்றது, அவர் வாயை சத்துன்னு மூடிட போறாருங்கிறதுக்காக மற்ற தேவதையெல்லாம் எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நான் உள்ள போய் ஜாகிரதையா இருக்கணும்னு அவாவா முண்டி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அதை விட்டுட்டு என்னமோ வெளியில ஒரு தேவதை இருந்த மாதிரி சொல்லிருக்கு. ஒரு கேள்வி கேட்டார், அடுத்த கேள்வி அவரே கேட்டார், கஜேந்திராழ்வான் கூப்பிட்டு யாரு ஜெகத்துக்கு காரணமோ என்ன வந்து ரட்சிக்கட்டும். முதல்ல அவன் பெருமாள் பேரே சொல்லல, யார் அகில காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய, அனைத்துக்கும் காரணம் யாரோ, அத்புத காரணம் யாரோ, தனக்கொரு காரணம் இல்லாதவன் யாரோ, அவன் வந்து என்ன ரட்சிக்கன்று கூட்டால் எல்லாமே பொதுச்சொல். பேர் சொல்ல இல்லையா? அப்படின்னா தாராளமா உங்க தேவதைகள் வந்து ரட்சித்திருக்கலாமே. நீங்க காரணமா இருந்திருந்தா அவ வந்திருப்பாளே. இவ காரணம் இல்லேன்னு இருக்கனாலதானே வச்ச கால பின்பற்றுட்டா. அப்ப ஓடி வந்தது யார்? திருமால் தானே கஜேந்திர வரதனாக ஓடி வந்து ரட்சித்தார். அங்கேயே காட்சி இருக்கே. அப்ப எல்லாத்தையும் வாய்ப்புள்ள நுழைய சேவும், மஞ்சார வர ஏழும், கடல்கள் ஏழும், வானகமும் மண்ணாகவும் மற்றும் நெஞ்சாமல் வயிற்றடக்கி நெருக்கி புகன்னு போச்சோம். நெருக்கின்னா ரொம்ப அவசரமா, நமக்கு இப்போ திடீர்னு சாப்பிட்டாலும் நாடக போட்டா உள்ள போக முடியாது அப்படின்னு அப்படியே அப்படி இப்படி மோதுவோம். அந்த சின்ன வழியா சீட்டு கொடுத்துலே பாருங்க, அவர் அதை கட்டுன்னு காதிட்டான்மா விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி இல்லையோ. அதை போல இந்த தேவதையெல்லாம் எங்கேயான இவர் வாயமூடி நிட்டார்னா நான் உள்ள போக முடியாது என்ன வேகமா வேகமா உள்ள போயிட்டு இருக்கா. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? பல படிகளாலும் ஸ்ரீமன் நாராயணன் பல தேவதையும் தெரியுது. ஆரேனும் செய்கிறார்களோ. ஆபத்து வந்த போது வராக பெருமானால் இடர்ந்தெடுத்தது யார்? நீ. இதையே இன்னொருத்தன் பறித்து கொண்டு போன போது அளந்து காட்டி என் சொத்துன்னு ஸ்தாபித்தது யார்? நீ. இதற்கு ஆபத்து வந்த போது பூபாரம் தீர்ப்பதற்காக கண்ணனாக பிறந்து அசுரர்களை அத்தனையும் அழித்தது யார்? நீ. இவரிடத்தே கடைந்தது யார்? நீ. உடைத்த அடைத்தது யார்? நீ. அப்ப இத்தனை இந்த பூமாதேவியனிடத்துல நீ பண்ணிருக்கே, ஜெகத்துக்கு ரட்சகன் நீயா மற்றொருத்தரா இருக்க போகிறார்களா என்பது 14வது ஸ்லோகம். அடுத்து 16ல சாதிக்கிறார், சுலபத்தில் பெரியோர்களை தவிர மற்ற பேர் உன்னையும் அறிந்து கொள்ள முடியாது, உன் வைகுந்தம் இருக்குமிடவும் தெரியாது. உல்லங்கித திரிவித தீம சமாதிசாயி சம்பாவனம் தவ பரிபிரடமஸ்வபாவம் மாயாபலேன பவசாதி நிதுக்கியமானம் பச்சந்தி கேதி தனிஷம் ஸ்வதனன்யபாவாக. உன்னை தவிர மற்றொருத்தரில் விருப்பமே இல்லாதவர்கள் தான் பச்சந்தி, உன் பெருமையை பார்க்கிறார்கள். இப்ப பகவானுடைய சொரூபம் சொல்லிட்டு வர அருந்த, அவர் சொரூபத்தை எல்லாரும் தெரிந்து விடலாமானால் இயலாதே. வெகு சிலர் தான் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஏன் மற்ற பேருக்கு தெரிய போறது இல்லையானால், நீ தேசம் காலம் வஸ்து மூணுத்துக்கு அகப்படுறது இல்லையே. தேசத்தை தாண்டி காலத்தை தாண்டி வஸ்துவை தாண்டி இருக்கிறதுனாலே பரிமித்த சக்தி இருக்கிறவா, அளவுக்குட்பட்ட கண்ணு காது மூக்கு இருக்கிறவாளால உன்னை பிடிக்க முடியல. அது தாண்டி யாருக்கு ஒரு புவிஷ்டமா பக்தி இருக்கோ அவர்களுக்கு தான் நீ உன்னை காட்டுகிறாய். உள்ளங்கித திரிவித தீம சமாதிசாயி, உள்ளங்கிதான தாண்டிய திரிவித தீம கால தேச வஸ்து எல்லை. காலத்தால பகவான் எல்லை கிடையாது நித்தியமானபடியால், தேசத்தால எல்லை கிடையாது சர்வவியாபகன் ஆனபடியால், வஸ்துவால எல்லை கிடையாது சர்வாந்தராத்மா ஆனபடியால். அப்ப இந்த மூணு எல்லைகளையும் நீ தாண்டி இருந்தாலும் உன்னை தவிர இன்னொன்னுக்க நினைக்காதவன் மட்டும் உன்னை பார்த்துடுறான். மற்றாருக்கு நீ காட்சியே கொடுக்கறதே இல்லை. தவ பரிபிரடவஸ்வபாவம் மாயாபலேன பவதாதி நிருக்கியமானம், நீ வேற எல்லாருக்கும் காட்டணும்னு முயற்சி பண்றையோ, முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிக்கிறதுக்கே பாக்குறேன். தேவகிய நடத்துல கூட பிறந்தது நீதான், உனக்கு பிறந்திருக்கேன், இன்னாதனால பிறந்திருக்கேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில மொத்தத்தையும் மறக்கடிச்சுட்டார். அவளுக்கு சொல்றார், நான் மூணாவது கர்ப்பமா உனக்கு பிறந்திருக்கேன், கிருஷ்ணி சுதபாவுக்கு முதல் கர்ப்பம், அடுத்தது வாமனமூர்த்தி கஷ்யபர் அதிதிக்கு இரண்டாவது கர்ப்பம், இதோ உங்க ரெண்டு பேருக்குன்னா நான் மூணாவது கர்ப்பம், இதுதான் என் வரலாறு இதுதான் உன் வரலாறுன்னு சொல்லிட்டு அதை சொல்லி, ஓ நம்ம தான் அந்த கிருஷ்ணி சுதபா போன்றது நினைக்கிறதுக்குள்ளாக எல்லா கதவெல்லாம் திறந்தது, தலையில வசுதேவர் தூக்கி வச்சிருந்தார், கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு திரும்பி வர்ற நிமிஷம் வரைக்கும் இவர் சொன்ன கதையெல்லாம் ஞாபகம் இருந்தது. அந்த நிமிஷத்தோட கதையெல்லாம் மறந்து போய் ஓஹோ எட்டாவது குழந்தைய காணமே அழாமிச்சான், இவர் தான் கொண்டு போய் விட்டு வந்திருக்காரு. ஆனா அனைத்தையும் மறக்கடிச்சுட்டாருன்னா இப்ப தானே மறைச்சிக்கிறார் பெருமாள். இது வேற அவருக்கு ஒரு ஆபத்து, ஏற்கனவே தெரியறது இல்ல, இதுக்கு மேல இவர் வேற சொன்னதெல்லாத்தையும் மறைச்சிக்கணும் விட்டால் எங்கதான் தெரிஞ்சுக்கோ. அப்பத்தால் அன்யபாவாக, உன்னை தவிர மற்றொன்றில் என்னமே போகாதவனாய், நீ தான் வேணும்னு யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் நீ சுலபமாக காட்டுகிறாய். அது 16வது ஸ்லோகம். அடுத்து எம்பெருமானுடைய ஆச்சரியமான குண குவியல், எத்தனை கல்யாண குணங்களுக்கு அவர் இருப்பிடம் கருத்தை 18வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். வசி வதான்யா குணவான் ரிஜு சுஜிகி மிருது தயாளுகு மதுர ஸ்திரத்தமக கிருதி கிருதஜ தமதிஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோதகி உததி கடல் சமஸ்த கல்யாண அமிர்த கல்யாண குணங்களாக அமுத கடல் சமஸ்த கல்யாண குணாமிருதோதகி. அப்ப நீர் ஒரு குணக்கடல், நாம பாக்குறதெல்லாம் உப்பு ஜலக்கடல், ஆனா பகவான் குணக்கடல், குணத்தாலேயே கடல். கடலுக்குள்ள முத்து இருக்கும், பவளம் இருக்கும், மாணிக்கம் இருக்கும். அத போல பெருமானிடத்துல என்னென்ன குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. அப்ப குணசாலியான பெருமானிடத்தில் தான் சரணாகதி. பிரம்மம் சகுணம் அப்படிங்கறதையும் ஸ்தாபிச்சுக்கிறார். ஏன்னா பிரம்மம் நிர்குணம் அத்வைத மதம் மாயாவாதம். பிரம்மம் சகுணம், குணமுடையதுதான் பிரம்மம். இது விசிஷ்டாத்வைத முக்கியமான சித்தாந்தம். அதத்தான் ஆளவந்தார் என்று சாதிக்கிறார். எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் பிரம்மம் குணமுடையதுன்னா சொல்லிடுது, ஏன் நிர்குணம்னு பிரம்மத்தை பத்தி சொல்ல வேண்டும்? ஆகவே அவர் குணங்களை கூறுகிறேன். வசி ஒவ்வொன்றும் ஆச்சரியமான குணம், அரை நிமிஷம் மட்டும் சொல்றேன். வசி அடியார்களுக்கு வசப்பட்டிருப்பவர். எத்தனைதான் தான் ஜெகத்தை தன் வசத்தில் இருந்திருந்தாலும் அடியார்கள் பக்தர்கள்னு சொல்லிட்டு அவளுக்கு வசப்பட்டிருப்பார். தண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு பாசுரம் ஒரு யசோத கட்டுற கட்டுக்கு அகப்பட்டாரே தெரியறதே. நகுலன் சகதேவன், சகதேவன் கண்ணனை கையில புஷ்ப மாலையால கட்டி நகர முடியாம பாண்டவ தூதனா போகாம தடுத்துட்டான் கண்ணன். அப்புறம் நான் போன சகதேவா அவிழ்த்து விட்டா தான் நான் போக முடியும்னா. சம்சார கட்டையே நீ தான் அவிழ்த்துறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீனமும் பூமால கட்டை என்ன அவுக்க சொல்றீங்கன்னா அதெல்லாம் நானா அவுத்துருவேன், பக்தர்கள் கட்டின அவுத்துறத என்னால முடியாது, அதனால நீ அவுத்து விடுன்னு சொல்லி அவுத்து கொண்டு நடந்தான்னு தெரிவித்தோம். அப்ப தன்னை பக்தர்களுக்கு அடங்கினவனா வச்சுக்கிறார். வசி வதான்யா எத்தனை கேட்டாலும் வேண்டி செல்லாம் தரும் போதிலா வள்ளல் மணிவண்ணன். என்ன கேட்டாலும் வதான்யன்னா ஔதாரியம், கொடைத்தன்மை இருக்கிறவர், எது கேட்டாலும் கொடுக்கிறார். வசி வதான்யா குணவான், குணவான்னு சொன்ன சுசீலன் அர்த்தம். தான் பெரியவன், இன்னொருத்தன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடு பார்க்காமல் சௌசீல்யங்கிற குணத்தோட எல்லாரோடும் பழகிறவன். கங்கா கோலத்திலே புகனோடும், பம்பா தீரத்திலே சுக்ரீவனோடும், கடற்கரையிலே விபீஷணனோடும் யாரோடய வித்தியாசம் பார்க்கலையே. இத்தனை பேர தம்பின்னு வேற பிரகடனப்படுத்தினாரே. நின்னுடும் ஐவரானோ, பின் குன்னு சொல்வான் மகனுடும் அறுவரானோ, ஆனவர்காதல் ஐயர் நின்னுடும் எழுவரானோ. நாங்க நாலு தம்பிகள் இல்ல, இதுமே நாங்க மொத்தம் ஏழு பேர் பிராத்தாக்கள்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு எல்லாரோடையும் பழகிறவர் குணவான். ருஜுகு ரொம்ப நேர்மை, நேர்மைன்னா நினைச்சதைத்தான் பேசுவார், பேசினத்தைத்தான் செய்வார். அடியார்களிடத்துல நேர்மை மாற மாட்டார், அதான் ருஜுகு. சுசிஹி ரொம்ப சுத்த சுபாவம், சுசின்னு சொல்றது மிருகேத்துக்கமா உபகரிக்கிறவர். என்ன ஒரு சுத்தர் தெரியுமோ, நமக்கு என்ன உபகாரம் பண்ணாலும் அதுக்கு ஒன்னு எதிர்பார்த்து உபகரிக்கிறவர் இல்லை, எதிர்பாராம உபகரிக்கிறவர். அதுதான் காரணத்தினால உபகாரம் இல்லை. இப்ப நாம அறவத்தருக்கு ஒண்ணு கொடுக்கணும்னா காரணம் இல்லாத கொடுக்கணும் சொல்லவும் மாட்டான். ஆனா பைத்தியமா சுவாமி காரணமே இல்லாத கொடுக்கறதுக்கு வேற பழமொழி எழுதிடுவோம். அப்ப காரணம் இல்லாம கொடுக்க கூடாதுன்னு எடுத்துருந்தேன். பகவான் ஒருத்தர் தான் காரணமே இல்லாமல் கொடுக்கிறார். ஒரே ஒரு காரணம், நமக்கு அவருக்கு இருக்கிற தொடர்பு, வெட்டி விட முடியாத தொடர்பு காரணம். அப்ப அந்த தொடர்பு காரணமா கொடுக்கிறாரு என்ன தொடர்பு மொத்த பேருக்கும் பொதுவலியும். ஒருத்தர் இடத்துல ஒரு காரணத்தால கொடுக்கிறேன்னா இந்த குழந்தை பையன் காப்பாத்துறா, சாமி அது அவகத்தது அதனால காப்பாத்திருக்கா. அப்ப சம்பந்தம் அவளுக்கு மட்டும்தான், ஒரு தாயான குழந்தைய காப்பாத்துறதுக்கும் காரணம் கிடையாது. ஆனா ஒரு காரணம் இருக்கு, தன் குழந்தைங்கிற காரணம், அதுவான ஒரு தொல்லியம் அப்படின்னா அந்த காரணம் மட்டும் புருஷன் இல்லையான்னு வரும். வாஸ்தவம் தன் குழந்தையினால அவர் ரட்சிக்கிறா, பக்கத்து வீட்டு குழந்தைய அவர் காப்பாற்ற போறது இல்லை. அப்ப பகவான் பண்ணுவரானால் அனைவரிடத்திலையும் தன் குழந்தைய ரட்சிச்சுடுறாரு. வந்து இவளுக்காவது ஒரு காரணத்தை பற்றி வந்தா ஒருத்தன் இடத்துலதான் அந்த காரணம் இருக்கும், ஒரு ரெண்டு குழந்தை இடத்துல காரணம் இருக்கலாம், ஆனா பகவானுக்கு அனைவருமே குழந்தைகளா இருக்காளுங்கோ அப்பவும் அவருக்கு விஷமத்தன்மையே வராது. எல்லா இடத்துலயும் சமமா தான் நடந்துக்கிறார். அதத்தான் குணவான் சுசிகி முருதுகு ரொம்ப மென்மையான உள்ளம் படைத்தவர். யாரும் அவரை விட்டு போயிடவே கூடாது. இந்த தனியா பிறந்து வளர்ந்துருக்கிற குழந்தைகளுக்கு பிறந்தோம், அது பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், ஒரே பொண்ணு ஒரே பிள்ளைன்னு இருந்தா வீட்டுக்கு யார் வந்தா கூட கொஞ்சம் இருந்துட்டு போய் இருந்துட்டு போயேன்னு, எனக்கு ஆடு இல்லையே இல்லை, அதனால ஆறாம் ரெண்டு பசங்க வீட்டுக்கு வந்தா நீ ஒரு நாள் தங்கிட்டு போயேன், இவனா இருந்துட்டு போறியா என்றே கேட்டு பழக்கம். பகவான் நல்லவேளை நாலு பேரோட கொடுத்துட்டார், அதனால அவருக்கு ஒண்ணு இல்லை. கண்ணன் தரத்தை சேர்ந்து எட்டு பேரோட பிறந்தா, ஆறு பேர் போயிட்டா பாக்கி ரெண்டு பேர் இருந்திருக்காரு. வந்து அவர் சொல்ற முருதுகு அவர் எத்தனை மென்மையான உள்ளம்னால் நம்மாழ்வாரே கூட நான் கொஞ்சம் திசதேச யாத்திரை போயிட்டு வரலாம் அப்படின்னு திருக்குறுகூர் பெருமாள்கிட்டே புரிந்து நினைக்கிறான். ஆதித்திராண்டத்தில் சொன்னான், பூர்ணமாழ்வீர் நீர் வேண்டாமே, நீ ஒருத்தர் தான் எனக்கு இருக்கீர், பொம்மையை விட்டுட்டு நான் எங்க போவேன்னு வரும். அப்ப எத்தனைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிற பெருமாள் மொத்த பேரும் சொத்து, ஆனா ஒரு பக்தன் தன்னை விட்டு திப்பதேச யாத்திரைக்கு எங்கேயும் இல்ல, திப்பதேசத்தை போய் சேவிச்சு வரேன், ஒரு நாலு எட்டடி போயிட்டு வரேன்னா வேண்டாமே நானே தான் இருக்கேனே, நீர் என்னோட இருந்துருமேன்னு கேட்கணும்னா அத்தனை தனிமையா நினைப்பறான். ஒரு பக்தன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா மகாத்ம நிர்பாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே யத் விரஹஹ அதிதுஸ்தஹ. ஒரு நிமிஷம் மகாத்மாக்கள் பிரிவதை பகவான் பொறுப்பதே இல்லை. அந்த அளவுக்கு மென்ன அவருக்கு தலையெல்லாம் வேசு போடுமா, முகமெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுமா, வயலெல்லாம் பசிச்சு போடுமா, கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போடுமா, ஒரு ஆழ்வார் இல்லையான்னு இங்கேயோ ஒருத்தரே லட்சம் கோடானு கோடி பேர் நித்த சூரியன் இருந்துட்டார், ஆனா ஒருத்தர் இல்லேன்னுட்டா அத்தனை வருத்தம். ஆழ்வார் திரும்பி கேட்டார், உனக்கு நான் ஒருத்தர் இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு கஷ்டம், ஆயிரம் ஆயிரமா உங்ககிட்ட வந்து வந்து யாரும் உனக்கு பல்லாண்டு பாடுறதே இல்லையே, நான் ஒத்தனே பண்ணிட்டு இருக்கேனே. ஆழ்வார் பாசுரத்திலே சாதிக்கல், அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் உன்னை இணைய என்று அழியலா தளர்த்தி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஐமகள் சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமேனு திருவாரூர் பாசர். ஒருத்தருமே இல்லையே, யாரும் உனக்கு பரியத்துக்காடு இல்லையே, எல்லாரும் தங்க காரியத்தை நடத்திக்கிறதுக்காக ஒன்ன வேலை செய்திருக்கிறார், யாரோ இந்திரனுக்கு ராஜ்யம் தொலைஞ்சு போச்சுன்னா நீ வாமனா போறாங்கிறான், ராவணனால தொல்ல தாங்கலேனா நீ ராமனா போறாங்கிறான், கம்சன் தொல்ல தாங்கலேனா நீ கண்ணனா போறாங்கிறான், கிரண்யகசிபு வந்து பூமாதேவி தாபத்துனா நீ வராகனா போறாங்கிறா, எல்லாம் தங்க காரியத்தை பாத்துக்கிறதுக்கு ஒன்ன வேலை வாங்குறா, உனக்கு நீ யாரான வராளோ ஒத்தர் இருக்காடான்னு கேட்டார் ஆழ்வார். திருமா சுத்து முத்தும் பார்த்தார், நிஜமாவே உத்தரம் கிடைக்கல வருது. ஆனால் ஆழ்வார் அழி நீர் இருக்கிறேன்னு அது கேட்டு ஆழ்வாருக்கு ரொம்ப திருப்தி. எங்கும் பரிவர் உலரென்ன பயன் தீர்ந்தா மாறன்னு மனோலன் விசாரிக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்காதுலையும் கவலைப்படுது, நமக்கு யார் இல்லேன்னு நினைச்சிருக்கேன், நமக்கு ஒத்துரும் இல்லையே ஒத்துரும் இல்லையேன்னு நினைச்சிருந்தா பயம் வரும், எல்லாரும் இருக்கா இருக்கான்னு நினைச்சிருந்தாத்தான் பயம் நீங்கி சந்தோஷமா இருக்க முடியும். இது பகவானுக்கே இவ்வளவுதான் உண்டாரு. அப்படின்னா நம்ம பாடு என்ன பண்ணும், நம்ம ஏதோ தனியா இருக்கமே, பிள்ளை பொண்ணெல்லாம் ஏதோ ஒரு ஊர்ல இருக்காளே, சாப்பாடோ மாட்டாளோ, படுத்து நூட்டோம்னா என்ன பண்ணுவோம், இந்த கவலை எல்லாருக்கும் வரும், என்ன பண்ணுவோம்னு கவலைப்படுறதுனால உடம்பு தோன்றும். அதுதான் நடக்குது, இந்த கவலைப்படாம இருந்தோம்னா நிம்மதியா இருக்கலாம். இந்த பேச்சுவார்த்தை ஆழ்வாருக்கும் பகவானுக்கு நடந்திருக்கு, ஏன்னா ஆழ்வார் பெருமாள்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு ஒத்துருமே ஆளே இல்லை போட்டுருக்கேன், பெருமான் பதில் சொல்றார், நீர் கீரேன்னு ரொம்ப திருப்தி நோட்டார், அது போல யாராம ஒருத்தர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க, அவருக்கே ஒன்றர் கிடைச்சுதான் நடந்திருக்குனால் யாருக்கும் கிடைப்பார், அவருக்காவது ஒரு பக்தன், நமக்கு எப்படியும் பகவான் இருக்கத்தானே போகிறார் போ. இதே எத்தனை பேரும் கூடவே இருந்து பொண்ணு புள்ள பேரம் பேசி இருந்தாலும் படுத்து நோட்டு யார் பார்த்து போறேன், நாலு பேர் எட்டு பேர் இருக்கட்டும், இருந்தா கூட உறுதியா நான் ஒரு ரெண்டு வருஷம் படுத்து நோட்டு போறேன்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு இப்போ போலாமேன்னு ஆறு வருஷம் மாட்டான். பகவானை பத்தி சொல்லும் போது முருது எந்த பக்தன் தன்னிடத்திலிருந்து விலகி போனாலும் அவர் தாங்குவதில்லை, மென்மையானவர், தயாளுகு தயையே உருவானவர், நாம் எச்சனை குற்றம் புரிந்தாலும் தயை தயங்கிறது தயா சதகமே வேதாந்த தேசியம் பாடினாலும் இன்னொருத்தர் படுகிற அனர்த்தத்தை கண்டு தாங்க மாட்டாமல் கருணை தீரிடுகிறது இல்லையோ அதத்தான் தயா தயாங்கு. பரதுக்க அசகிஷ்ணுதான், பிறருடைய துக்கத்தை பொறுக்க முடியல, அந்த துக்கத்தை போக்கணுங்கிறது ஒரு இரக்கம் தீரிடுறது பாருங்க, அதுதான் தயை. தயாளுகு மதுரகா ரொம்ப இனிமையானவர், பரமபோக்கியமானவர், சுவையன் திருவின்மணாளன் என்னுடைய சூழலுடானேன்னு பாசர், பகவானே சுவையன் பரமபோக்கியம், அதனால மதுரகா. கிரகா, கிரகான்னா அசைக்க மாட்டாத உறுதி படைத்தவர், யார் வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் பக்தனை ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா ஹிமாச்சலம் போல அலைய மாட்டார் சார், அது நிற்கிற கொஞ்சம். இதை வால்மீகி ராமாயணத்தில் ராமனை பற்றி வால்மீகி பகவான் கொண்டாடுறார், இன்னென்னத்துக்கு இன்னென்ன ராமன சமம்னு சொல்லலாம், சமயா பிருத்திவி சமஹா, அவருடைய பொறுமைக்கு பூமிக்கு நிகரானவர். அதே போல ஹிமாச்சலம் செய்ய தாவரம் இருக்கே, அந்த ஹிமாச்சலத்தை போல அசையாத பண்புல இருக்கிறவர், தனதேன சமஹா, குபேரனை போல ஐஸ்வர்யம் இருக்கிறவர் என்று ஒன்னொன்னா சொல்லி கொண்டு வருகிறார். அதை போல பார்த்தோம்னா கிரா, அடியார்களிடத்தில் எத்தனை இருந்தாலும் அவர்களை கைவிட மாட்டார், எடுத்த உறுதியில் நிற்பார். சமஹா, வர்றவன் சேவிக்க வர்றவன் பணக்காரனா ஏழையா படித்தவனா படிக்காதவனா பார்க்க மாட்டான், சமமா இருக்கிறார், எல்லாருக்கும் சமத்துவத்தை காட்டுவார். கிருதி, யாருக்கு என்ன நல்லது பண்ணாலும் அவனுக்காக பண்ணதா சொல்ல மாட்டாரா, எனக்கு திருப்தியா இருந்தது செஞ்சேன்னு வரும், அது திருப்தி நான் நம்ம எதை செஞ்சாலும் உனக்காக பண்ணேன் உனக்காக பண்ணேன் உனக்காக பண்ணேன்னு முடியும், சொல்லவே மாட்டாரா, எனக்கு இதனால நல்லது இருந்து அதனாலதான் பண்ணேன். நம்ம அப்ப சொல்லவே மாட்டோம். நிஜமாவே நம்ம காரியத்தை பண்ணிட்டு எல்லாம் உங்களுக்காகத்தான் பண்ணிட்டு இருந்துருவோம். ஆனா அவர் அப்படி சொல்லவே மாட்டார். எல்லாம் நமக்காக பண்ணிட்டு தனக்காகத்தான் பண்ணிட்டேன்னு சொல்றார். அது திருத்தி கிருத்தஜா. நாம ஒரு துளி நல்லது அவருக்கு செய்திருந்தாலும் மறக்கவே மாட்டார். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோர். நன்றி மறவாதவர், செய் நன்றியை ஞாபகத்தில் கொள்பவர் கிருத்தஜா. தமது சுவாவக இது இத்தனையுமே தேவதி இயற்கையில இருக்கிறதே. தமத்த கல்யாண குணாமிருதோதகி, இப்படி எத்தனையோ நூறு நூறு கல்யாண குணங்கள் நிறைந்த பொக்கிடமான நிறைய மாணிக்கம் வைடூரியம் முத்து பவழம் நிறைந்த கல்யாண குண கடலாகவே தேவரியில் விளங்குகிறீர். சொல்றதுக்கு காரணம், கல்யாண குணம் இருக்கிறவனிடத்துலதான் சரணாதி பண்ண முடியும். ஏன்னா யார்கிட்ட சரணம் வரையணும், அவர் குணமுடையவரான்னு தெரியணுமே. குணம் இருந்தாத்தானே என் காரியம் நடக்கும். அதுவும் ரெண்டு வகை குணங்கள் இருக்கணும். நாம போய் சரணம்னு சொல்றதுக்கு எளிமை இருக்கணும். சரணாகதி பண்ண பிற்பாடு என்ன கைப்பிடிச்சு தூக்கிறதுக்கு வலிமை இருக்கணும். ரெண்டுமே இருந்தாத்தானே காரியம் நடக்கும். இப்ப நமக்கு ஒரு காரியத்தை நன்னா அவர்த்த பண்ணி கொடுக்கணும். நல்லவர் சாமி, அவர்கிட்ட காரியத்தை ஒப்படையும். வேறதானையே வேண்டாம், அவர் ரொம்ப நல்லவர், ஆனா வல்லவரே இல்லை. அந்த காரியத்தை அவர்கிட்ட விட்டா போறவே போறாது. சரி வேண்டாம், அவர் பாரு ரொம்ப வல்லவர், அவர்கிட்ட விடும். விடலாம், அவர் எடுத்துன்னு போயிடுவார். ஏன்னா அவர் நல்லவரே இல்லை. இப்படின்னா அப்படி இல்லை, அப்படின்னா இப்படி இல்லையே. அப்ப நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும், எளியவனாகவும் இருக்கணும், வலியவனாகவும் இருக்கணும். இந்த ரெண்டு குணங்களும் அவர்கிட்ட இருக்குன்னு தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். எளிமையும் உள்ளது, வலிமையும் உள்ளது. எளிமை இருக்கு நாம பண்ற சரணம்னு சொல்ல, வலிமை இருக்கு சரணாகதன தூக்க, ரெண்டுமே இருக்கு அவரையே பற்றுவோம். அதுக்கு 20வது ஸ்லோகத்திலே சதாசிரிதானாம் ஜகது உத்பவஸ்திதி பிரணாத சம்சார விமோசனாதய பவந்தி பவந்தி லீலாக விதையச்ச வைதிகாக ஸ்வதீய கம்பீர மனோனுசாரிணா. இப்போ பக்தர்களுடைய பிரபாவத்தை உரைக்கிறார். உன் அடியார்களுக்கு இருக்கிற பெருமை ஆசிரித்தானாம், உன் திருவடிகளை யாரெல்லாம் பற்றி இருக்கிறார்களோ. ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச விமோசனாதய, ஜெகத்தினுடைய உத்பவம் படைத்தல், ஸ்திதி காத்தல், சம்சார விமோசனம் மோட்சத்துக்கே போதல் அழித்தல். அப்ப ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதய இது இத்தனையும் பவந்தி லீலாக. உன் அடியார்கள் ரொம்ப அவலீலையா பண்ணுவார். பகவானுடைய பக்தர்களாக இருந்தா கூட படைக்க தெரியுமா, காக்க தெரியுமா, அழிக்க தெரியுமா, மோசமுக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு அவர்களுக்கு நீ சக்தியை கொடுத்து வச்சிருக்கேங்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு நம்ம போன பிற்பாடு முக்த ஜீவாத்மாவா நம்ம ஆறோம்னு வச்சுருந்தோம். நீ ஏன் முக்தி அடைஞ்சிடறோம், வைகுண்டத்துக்கு போயிட்டோம். நம்மால ஜெகத்தை படைக்க முடியுமா? அவருக்கு இருக்கிற சக்தி எல்லாம் நமக்கும் கொடுக்கிறார். அப்ப ஜெகத் சக்தியை நாம பண்ண முடியும். பண்ணுவோமான்னு கேட்டா வேதவியாசர் பண்ண மாட்டோம்ட்டார். ஏன்னா லோகவத்து லீலா கைவல்யம் ஜெகத் வியாபார வர்ஜம்னு பிரம்மசூத்திரம். இவனுக்கு அது எல்லாத்துக்கும் சக்தி இருக்கு, உரிமை இருக்கே தவிர பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ஓஹோன்னு பகவான் அனுபவிச்சுருக்கு. இந்த வேலை எதுக்கு? நம்ம காற்கால 7:30 கிளம்பி போனா ராத்திரி 7:30 வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் நீங்க எல்லாரும் உழைச்சி விழுந்து காற்கால கிளம்பி போனோம், சாயங்காலம் தான் வந்தோம். இப்ப திரும்ப அந்த வாழ்க்கையை ஞாபகப்படுத்திட்டு நீ ஏதோ நம்ம வச்சுட்டு இருக்கோம், ஒரு போதும் அது இது பண்ணிட்டு இருக்கோம், சேவாகாலம் தான் பண்ணிட்டு இருக்கோம், அல்லாட்டி விட்டுட்டு இதுனா அடுத்த ஒரு வருஷத்துக்கு இது மறுபடியும் காற்கால 7:30 கிளம்பி வந்து சாயங்காலம் வாரும்னா நாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த வாழ்க்கையெல்லாம் இனிமே நாங்க யாரும் அப்படி எல்லாம் வரப்போறதா இல்ல, இப்போ விட்டுடுதோன்னு வரலையே. ஏன் உங்களுக்கு மறந்து படுத்தாவே இல்லையண்ணா, நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பண்றதா இல்ல. ஏன் வந்து இப்போ நன்னா ஏதோ கைங்கிறதுல தெரிஞ்ச திரும்பதுக்கு போகிறோமா? அதே போல இந்த சம்சாரத்தில் இவன் பட்ட பாடு தீர வைகுந்தத்துக்கு போன அப்புறம் இங்கேயே போரும் உற்பத்தி உற்பத்தி தொழிற்சாலை போரும் போருந்தது. இது அங்க போய் அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சு திரும்பி வேணா ஜெகத்தை சிருஷ்டிக்க வரையாண்ணா, யார் வருவா? இது வேண்டாம்னு சொல்லிட்டு தானே இவங்க எடுத்து போக போயிருக்கான். அதனால இவன் ஈடுபடவே மாட்டார். இருந்தாலும் சக்தி உள்ளதுன்னு சொல்றார். பவந்தி லீலா அத்தனை ரொம்ப லீலையா இருக்கும். விதையச்ச வைதிகாக ஸ்வதீய கம்பீர மனோனுசாரிணா, ஸ்வதீய பகவத் பக்தர்கள் கம்பீர மனோனுசாரிணா. வேதம் எல்லாம் யாரை பின்பற்றி செல்லும் தெரியுமோ? வேதங்கள் உன் பக்தர்களை பின்பற்றி போகுங்கிற. வேதத்தை பின்பற்றி பக்தர்கள் போகணுமா? பக்தர்களை பின்தொடர்ந்து வேதம் வருமா? முதல்ல நாம கொஞ்ச நாளைக்கு வேதம் வேதம்னு சொல்லி அதை நன்னா கத்துல அதன்படி வாழ்வோமா? அப்புறம் பரம பக்தர்கள் ஆயிட்டாரோ இல்லையோ, அப்படி இருந்துட்டா அவளை பின்னாடி வேதம் வந்துருமா? இனிமே கோபிகா ஸ்திரீகளுக்கு எந்த வேதம் தெரியும்? ஒரு அக்ஷரம் கூட அவளுக்கு தெரியாது. ஆனா அவ என்னென்ன பேசுறாளோ அது வேத வாசுங்கிறாள் வந்து. இதை பத்தி சொல்லும் அவிடு சுருதியாம்னு ஆழ்வார் பாசுரம். திருக்கண்ணபுரத்துல திண்ண பேசி பேசுவாளாம். தலையிறங்கு மொழியாளர் கண்ணபுர தம்மானை கண்டாள்களோன்னு பெரிய திருமொழி எட்டாம்பத்தில் ஒரு பாஷம் திருமங்கையாழ்வாருடைய பாட்டு, தலையிலங்கு மொழியாளர் திருக்கண்ணபுரத்திலே சென்னேர உட்காந்து ஏதோ பேசிட்டு பாடலாம், அதெல்லாம் வேத வாக்கியமா இருக்கும் எழுதிட்டார் சொல்லுவார். அப்படி கூட இருக்கும், சின்ன பேச்சு பேசியிருந்தாப்ப வேத வாக்கியமா இருக்குமா? நான் வேதமே பேசினாலும் சின்ன பேச்சு ஆடுறது, இது நான் வந்த வழி. அவர்கள் அந்த சின்ன பேச்சு பேசினா கூட வேத வாக்கியம் ஆகும் போட்டு அவர்கள் எது பேசுகிறார் கூட அது நல்ல வார்த்தை. காரணம் என்ன? பகவான் கையில் இருக்காரு. எப்ப எம்பெருமான் கையில் இருக்கிறாரோ அப்ப பேசுவதெல்லாம் வேதம். கோபிகாஸ்திரிகளுக்கு அப்படித்தான். ஜட்டாயு எந்த வேதம் பிடிச்சார்? மோட்சத்துக்கே போயிட்டாரு. ஒண்ணும் இல்ல, உத்தவருக்கு என்ன தெரியும்? மோட்சத்தை அடைஞ்சிட்டாரு. என்ன படிச்சுட்டு வந்தார்? விதுரர். மகாஜானியா இருந்திருக்கார், மகாபக்தரா இருந்திருக்கார். வேதத்தை அத்தியனம் பண்ற குலத்திலேயே அவர் பிறக்கல. ஆனா கண்ணனுக்கு அவ்வளவு வேண்டியவரா இருந்திருக்கார். பிரஹ்லாதன் அசுரன், என்ன படிச்சுட்டு வந்திருக்க முடியும்? அவ அப்பா எல்லாரையும் வெட்டு கொண்டுங்கிறான். ஆனா இவன் பரமபக்தனா இருந்திருக்கார். ஆகவே வேதங்கள் உன் பக்தர்களை பின்தொடரும், அவர்கள் உன் வேதத்தை பார்த்து நடக்கிறதே இல்லை. ஆனா இத புரிஞ்சுட்டு இனிமே நமக்கும் வேதம் பின்னாடி வருமா சுவாமின்னு கேட்கக்கூடாது. என்னால் பின்தொடரும். அது இலக்கணம் இலக்கியத்தை பின்தொடருமா, இலக்கியம் இலக்கணத்தை பின்தொடருமான்னு ரொம்ப நாளா ஒரு கேள்வி உண்டு. நான் இப்போ ஒரு இப்பதான் கவிதை எழுத ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நான் இலக்கணம் படிச்சுட்டு தான் எழுதணும். எனக்கு பின்னாடி இலக்கணம் எல்லாம் வராது. நான் இலக்கணம் படிச்சு பழைய இல்லாம எழுதணும், இல்லைன்னா பூஜ்யம் போட்டு அமைச்சு விடுவா. அப்படி எழுதிட்டு எழுதணும். இதே கொஞ்சம் பிரசித்தமான கவிஞனாயிட்டேன்னு வச்சுக்கோ. இப்ப காளிதாசராட்டம் ஒரு எழுதுறாருன்னா உடனே இலக்கணக்காரெல்லாம் உட்கார்ந்து பாப்பா, வியாக்கரண காளிதாசர் தப்பே பண்ண மாட்டார், ஆனா அவர் பண்ணிருக்காருன்னா நாம் அதுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும்னு சட்டம் வந்துடும். எனக்கு அப்பேற்பட்டவரை எழுதிச்சிருக்காரு வந்து. அப்ப அது விதிவிலக்கு போவா? எதையா நானும் நீங்களும் பாட்டு விதிவிலக்கு வருவாரோ? நம்மளே விலக்கி வச்சிருவா. அதனால ஸ்வதீய கம்பீர மனோதாரினால் தொடக்க காலத்துல இப்படி இருக்கும். நாம தான் வேதத்தை பின்பற்றணும். ஒரு நம்மாழ்வார் வேதம் என்ன சொல்லிட்டு பாக்குறா, உள்ளத்தை மிக்கிறது. இனிமே வேதம் தான் அவர் பின்னாடி போகணுமே தவிர. அதனாலதான் ஸ்வதீய கம்பீர மனோனுசாரிணா 21வது ஸ்லோகம் சரணாகதனுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகிறார். இவர் நாம் இப்ப பகவான் அடையணும், சரணாகதி தயாராகிறார். 22ல் சரணாகதி வந்து அப்படின்னா 21ல் சொல்ல வர்றது, நாம் சரணாகதர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாம பெருமான் அடையணும் நினைச்சா அவர் ஆளாக மாட்டார், அவரா நம்மளை ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சாத்தான் நமக்கு அவர் திட்டுகிறார். இதுதான் இதுல சொல்றார், நமோ நமோ வாங் மனதாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக பூமையே, நமோ நம அனந்த மகாவிபூதையே, நமோ நம அனந்த தயைக சிந்தவே. ரெண்டு நேர்நெதிர் எதிர்த்து, வடதுருவம்னா செந்துருவோம், செந்துருவோம்னா வடதுருவம். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு அப்படி சொல்லியிருக்கார், நமஹா நமஹா வாங் மனச அதிபூமையே, வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத நிலத்தில் இருப்பவரே. அப்படின்னா வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதவரே. வாங் மனசாதி பூமையே, நமோ நம வணக்கம் வணக்கம், வாங் மனச ஏக பூமையே, வாக்குக்கும் மனத்துக்கும் ஒரே இடமா இருக்கிறவரே. இது எப்படி சேரும்? வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத நிலமா இருக்கிறவரே, வாக்குக்கும் மனத்துக்கும் ஒரே இடமா இருக்கிறவரே என்றால் என்ன எட்ட போறாரா இல்லையான்னு கேள்வி வரும். இல்லையோ கொஞ்சம் பிரிச்சுக்கணும், சேர்த்துக்கொண்டு அர்த்தம் கிடைச்சிடும். தானாக முயர்ந்து அடையணும்னு நினைக்கிறவனுடைய வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத நிலத்தில் இருப்பவரே, அவர் அனுகிரகத்தால் அவர் அடையணும்னு நினைப்பவனுடைய வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டுபவரே. சேர்த்துக்கொண்டா தெரியப்படும். அப்ப நமோ நம வாங் மனச அதிபூமையே, நமோ நம வாங் மனச ஏகபூமையே. அதிபூமனாகவும் இருக்கிறான், ஏகபூமனாகவும் இருக்கிறார். அதே அடுத்த வரி பாருங்க, நமோ நம அனந்த மகாவிபூதையே, அனந்த அந்த மற்றதான மகா பெரியதான விபூதையே, விபூதியை உடையவதே, எண்ணிறந்த அளவுக்கு உட்படாததான பெரிய விபூதி உடையவரே. அப்படின்னு கிட்டக்கு போக முடியாதுன்னு அர்த்தம். அனந்த மகாவிபூதையேன்னு சொல்லிட்டு அருகில போக முடியுமோ அப்படின்னு நினைச்சு நம்ம விலக பாக்குறோம் பாருங்க, உட்பட மாட்டார். நமோ நம அனந்த தயைத சிந்தவே, நீர் எத்தனைக்கு எத்தனை பெரியவரா இருந்தாலும் அதே கருணை கடலா இருந்து எவ்வளவு தாழ்ந்தவனுக்கும் அருகில் வருகிறீர். அப்ப எத்தனை பெரியவனுக்கும் எட்ட முடியாதவனாக இருப்பி, எத்தனை எளியவனுக்கும் எட்டும்படி இருக்கிறீர். யாருமோன் நிலைமை என்னா அறிவழியை எம்பெருமான், யாருமோன் நிலைமை என்னன்னா அறிவழியை எம்பெருமான்னு பாசம். எப்பேற்பட்டவராலும் இப்படிப்பட்டவன் அவனை தெரிஞ்சுவிட முடியாது. எத்தனை நீச்சனும் இப்படிப்பட்டவன் அவனை தெரிஞ்சுவிடலாம். அதற்கும் எட்டாத நிலமா இருக்கார், இதற்கும் எட்டு நிலமா இருக்கிறார்னா அப்ப இந்த ஸ்லோகத்திலையும் தெரிஞ்சுக்கிறது என்ன? இது நாம முயற்சியால் அடையணும் நினைச்சா எட்ட முடியாது, அவர் அனுகிரகத்தால கடைச்சுடும் நினைச்சா கடைச்சுடும். என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு பரகத ஸ்வீகார நெட்டை சொல்லி கொடுத்தார். இனிமே சரணாகதன் இந்த நிலைப்பாடை எடுத்துன்னு தான் சரணாகதி பண்ண வரணும். இது நான் அடையறேன், நான் பண்றேன், நான் அடையறேன்னு நினைச்சா அவர் கிட்டக்கு வர மாட்டார். இது போல பிரயத்தனம் பண்ணா லட்சம் பேருக்கு அவருக்கு அதெல்லாம் இல்ல, தேவரீகம் தான் அப்படின்னு வந்தார்னா அவர் திரும்பிய பார்ப்பார். அந்த எண்ணத்தோட சரணாகதி நோட்டிக்கிறார். 22வது ஸ்லோகம், ந தர்ம நிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்திமான் தரணாரவிந்து அகிஞ்சனா அனநகதி சரண்ய தாதமூலம் சரணம் பிரபத்தி. தேவரீருடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன், தத்பாதமூலம் சரணம் பிரபத்தியே. சரணம்னு சொன்னா உபாய கிரக ரட்சித்ரோகோன்னு மூணு அர்த்தத்துல வரும். உபாயம், வீடு, ரட்சணம், இந்த மூணு அர்த்தத்துல இங்க உபாயங்கிற இடத்துல வந்திருக்கு. பகவான் அடையணும், அடையணும்னா அவர் பிராப்தியம். அந்த பிராப்தியத்தை அடையறதுக்கு நம்ம கிட்ட உபாயம் அனுமதியம், அவர் திருவடிகளே தான் உபாயம். சரணாகதியினால் உபாய வரணம்னு போடுங்க. சில சில சப்தங்களை மட்டும் ஞாபகம், சரணாகதி பிரபத்தின்னா என்ன? பகவானை உபாயமாக உறுதி கொள்ளுதல். பகவான் தேவரீரே உபாயம், அடிய மோட்சம் அடையறதுக்கு தேவரீரே வழி அப்படிங்கிற உறுதியை நம்ம கிட்ட வளர்த்துக்கிறோம் பாருங்க, இதுதான் சரணாகதி. அப்ப துணையவ உபாய பூதோ மேபவ இது பிரார்த்தனாவதி சரணாகதி, நீரே தான் வழி. இதை தவிர அடிய நடத்துற வேற வழிகள் கிடையா, மற்ற வழிகள் அடிய நடத்துற இல்லை அப்படின்னா ஆகின்சன் அர்த்தம். வேற வழி இருக்கு எங்கிட்ட, கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்குன்னா அப்ப வேற வழி இருக்குன்னு அர்த்தம். அகிஞ்சன கிஞ்சித் சிறிது, கிஞ்சனன் சிறிது இருக்கிறவர், அகிஞ்சனன் சிறிது மற்றவர். அப்படி நடக்கிற ஒரு சிறிதும் இல்லை, எது இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. இது எதுக்கு சுவாமி சொல்லணும்? இப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு மக்களுக்கு விருப்பமே இல்லை. இப்போ ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ண மாட்டேன்னு சொன்னா சரி உமால முடியாதுன்னு எழுதி கொடுத்துருவோம் சுவாமி கேட்கணும். எழுதவே மாட்டான், ஏன்னா அவங்களுடைய ஆணவம் போயிட முடியும், பண்ணவே மாட்டாளே தவிர சரி உமாலதான் முடியாதுன்னு சொல்லிக்கிறது, என்னால் இந்த வேலையே செய்ய முடியாதுன்னு கொஞ்சம் எழுதி கொடுத்துருமேன்னா ஆட்ட நாளைக்கு வேணா முடியுமா பாக்குறேன். ஏன்னா நமக்கு யாருக்குமே முடியாதுன்னு சொல்றதுக்கு எண்ணமே வராது. ஆனா இப்ப ஆபத்தை என்னன்னா மற்றவை என்னால் முடியாதுன்னு சொன்னாதான் பெருமாள் உபாயமா வருவார். மற்றவைக்கு எனக்கு யோக்கியத்தை இருக்குன்னு சொல்லிருந்தால் அப்ப அதெல்லாம் இல்லாத அன்னைக்கு எங்கிட்ட வாங்குவோம். இப்ப ஒரு சாமி இருக்கார், ஒரு பெரிய வைத்தியர் இருக்காருன்னு சொன்னார், நேரம் எல்லாம் அவர்கிட்ட போக முடியாது, அவருக்கு ஆச்சு 80 வயசு ஆச்சு. ஆனா அவர்கிட்ட வரும் ஆறோ ரெண்டு மூணு பேர் வருவா, எல்லாரும் கை விட்டுட்டா, மருத்துவமனையில சேர்த்தாச்சு, இன்னைக்கோ நாளைக்கோங்கிறா, நீர் தான் வழி. அப்போ அவள்கிட்ட கேட்டுடோ, இவாள்கிட்ட கேட்டுடோ, அவர் ரொம்ப நல்லா சிகிச்சை எல்லாம் பண்ணுவதே கேட்டுடோ, ஏன்னா இவர் பொதுவா யாருக்கும் போறதே இல்லை. ரொம்ப எல்லாரும் கை விட்டுட்டதா இருந்தா மட்டும் இவர் எடுத்துப்பார். அப்படி இருக்கிறவர்கிட்ட நான் ஜலதோஷம் பிடிச்சதுலாம் போக முடியாது. அதே போலத்தான் இப்ப சிவன் நாராயணன், எல்லாரும் கை விட்டாச்சாரு முதல்ல கேட்டுப்பார். ஆமாமா இனிமே ஒத்தர் முடியாதுன்னு சொல்லிட்டாருண்ணா, அப்பவா அதை விட்டுட்டு இது முடியும் அது முடியும் யாரானு வாய திறந்தா சரி முடியுமே போயிட்டு வாயு. அப்ப வாழ்க்கை முடியாதன்னு அது நாழியாகும் என்ன, அவன் இத்தனை அனந்த கோடி ஜென்மம் ஆச்சு, இன்னும் 4 ஜென்மம் ஆயிட்டு போறேன், இத்தனை ஜென்மம் ஆகத்தான் ஆச்சு, அப்ப நீ பாதுகாப்பு விட்டாருன்னா ஆழ்வார்களுக்கு பயமே, இவன் எங்கேயானும் மற்ற பேர் கையில காட்டி கொடுத்துட போறான்னுதான் பயம். காட்டுட்டால் கும்பகோணம் பதிகத்தில் திருக்குடந்த பாசுரத்தில் அம்மாழ்வார் சாதித்தார், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன், சன்னார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாள் அறியேன் அருவானாள் சென்னாள் என்னாள் அன்னாள் உனதால் பிடித்தே சனக்கானே என்னான் செய்கேன் யாரே கழகன் என்னை என் செய்கின்றாய். என்ன என்ன என் கையில காட்டு கொடுத்துட்டு என்னையே ரட்சகன்னு சொல்ல புரியா, இல்ல இவர் 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 வேற தேவதைகள் ரட்சகர்கள்னு சொல்ல போறியா, இல்ல நீயே 10 ஜென்மம் கழிச்சு ரட்சிக்கலன்னு சொல்ல போறியா, மூணையும் பண்ணாதேங்கிறவர். என்ன எங்கிட்டையும் காட்டாதே, என்ன புறத்தியார்ட்டையும் காட்டாதே, நீயே நாளைக்கு பண்றேன்னு சொல்லாதே, மூணு ஆகாது இப்பவே கொடு. இதுதான் திருக்குடந்தையில மாழ்வாருடைய பிரார்த்தனை. அதே அர்த்தம் தான் இங்கே இப்போ நான் தர்மனிஷ்டோஸ்மி. இது சாஸ்திரத்திலையும் பார்த்தால் பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தியன் சகியின் குரு ரத்னானி தனதான்யானி கஷேத்ராணிச்ச கிருகாணிச்ச சர்வ தர்மாஞ்ச சந்தேஜ சர்வகாமாம்ச தாட்சரான் லோகவிக்கிராந்த கரணோ சரணந்தே அபரஜம் விபோ உலகமளந்த பொன்னடியே அடைந்திருந்தேன் அணிபொழி திருவரங்க தம்மானே என்று திருவங்கியாழ்வாருடைய உபாசரம். அப்போ உலகமளந்த பொன்னை நடத்த பட்சணம்னால் நாம பச்சின் இருக்கிற மத்தனையும் விட்டேன் விட்டேன்னா தான் அவரை பச்ச முடியும். இதுக்குத்தான் ஆகின்சன் சொல்லுவார். சரணாகதிக்கு வேற எந்த யோக்கியத்தையும் தேவையில்லை, வேற எந்த யோக்கியத்தையும் இல்லைங்கிறதுதான் ஒரே யோக்கியத்தை. சரணாகதிக்கு தான் ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க, மற்ற ஒரு தகுதியும் இருக்கப்படாது, அதுதான் இதுக்கு இருக்க ஒரே தகுதி. அப்ப என்னால முடியல, என்னால் நடக்க முடியாதுன்னா எல்லாருக்கும் வச்சிருக்காங்க 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வழியில போகலாம். மத்தியானம் 3-4 மணி வரைக்கும் சேவை வாங்கோ நிற்கும். கைகால் சரியா நடக்க முடியாதவாளுக்கெல்லாம் இந்த வழியில போகலான்னு சொல்லிடுவார். ஒருவேளை யாரான 64 வயசுக்காராலோ கைகால் ஒழுங்கா அறுக்கிறவாளோ அதுக்குள்ள போனோம் என்ன பண்ணும், என்ன பண்ணா வேற வழியே இல்லை, எனக்கு 65 போய் சொல்லணும், இல்ல கைகால் நடக்க முடியாதுன்னு சொல்லணும். சொன்னாதான போக முடியும். இவர் சொல்லுவா சுலபத்துல சொல்ல வராது, கொஞ்சம் ஒழுங்கா நடக்கிற வரா கூட நான் எதுக்கு நடக்க மாட்டேன்னு சொல்லிக்கணும். அதே ஆபத்து தான் சன்னாதி. இப்போ இவனுக்கு கர்மஜான பக்தி யோகம் ஆகாது, பண்ண முடியாது. ஆனா துணி ஒட்டின் இருக்கு பாருங்க, அது இருக்கிற வரைக்கும் அதே நான் முடியாதுன்னு சொல்லிக்கணும்னு தோணும். இல்லைன்னா அந்த வழி கிடைக்காது. அந்த வழிக்குள்ள 3-4 மணிக்குள்ள போகணும்னா முடியாதுன்னு சொன்னாத்தானே போக முடியும். சரி பரவாயில்ல, இல்லைன்னா 250 ரூபாய் சீட்டு கொடுத்து வாங்கிட்டு போறேன். இங்க வேற வழியும் இல்ல, இது கர்மஜான பக்தி யோகமும் இல்ல, பகவான உபாயமா இருக்க போறது இல்லன்னு இவர் எந்த சீட்டை வாங்கிட்டு போவார், வேற வழியே கிடையாது இல்லையா. அதனால இதைத்தான் பசி ஆகணும். இந்த உறுதியைத்தான் இந்த ஸ்லோகத்தால சொல்றார். நோத்த நோன்பிலேன், நுண் அறிவிலேன், ஆகியனை உண்ண விட்டொன்னும் ஆர்த்த விக்கின்னிலேன், அரவணனை அம்மானே, சேர்த்து தாமரை சன்னலூடு மரர் ஸ்ரீவர மங்கள நகர் ஈ திருந்த எந்தாய் உனக்கு நிகையல்லையன. அஞ்சாம் பத்திர திருவாய்மொழியில போச்சு. நோச்ச நோன்பிலேன் கர்மயோகம் இல்லை, நுண் அறிவிலேன் ஞான யோகம் இல்லை, பக்தி யோகமும் இல்லை. கர்ம ஞான பக்தி யோகங்கள் உபாயாந்தரங்கள் அவ இல்லை. இது பகவான் உபாயத்தை தவிர மற்ற உபாயம் அது ஒண்ணே கிட்ட கிடையாதுன்னு சொல்லிக்கணும். அதைத்தான் கண்ணன் விதித்தார். சர்வ தர்மானு பரித்தியஜன்னு சொன்னார். எல்லா தர்மங்களையும் விட்டுடுனா என்னது, தர்மத்தை விடுன்னு தார்மீகரான கண்ணன் சொல்லுவார. இப்ப தர்மத்தை விட்டுடுனா அந்தந்த தர்ம உபாயம் உபாயம்னு நினைச்சுட்டு இருக்கியே அந்த எண்ணத்தை விடுன்னு அர்த்தம். மத்த எதுவும் உபாயம் ஆகாது, தேவரியிலே உபாயம். அதைத்தான் இப்ப மீண்டும் பண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்லும் போது, குளித்து 3 அலையோம்பும் குறிகோள் அங்கனமதன ஒழித்திருக்கேன், எண்கண் இல்லை நின்கணும் பத்தன் அல்லேன், கழிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன், அழித்தன கருள் செய்த கண்டால் அரங்கமான் அருளானே. குளித்து 3 அனதையோம்பும் குறிகள் அங்கனவதன ஒழித்திருக்கேன், கர்மயோகம் இல்லை எண்கண் இல்லை ஞான யோகம் இல்லை, நின்கணும் பத்தன் அல்லேன், பக்தி யோகமும் இல்லை. இந்த 3 இல்லை. அழித்தன கருள் செய்த கண்டால் திருமா சட்டுன்னு சொன்னார். உங்கள்கிட்ட கொடுக்கறது ஒண்ணும் இல்லையோ இல்லையோ, எங்கிட்டையும் கொடுக்கறது ஒண்ணும் இல்லையா. எங்கிட்ட நானா சம்பாதிச்ச ஒண்ணும் இல்லேன்னு சொன்னேன், நீயா வந்த ஒன்ன இல்லேன்னு நான் சொன்னேன். நான் சம்பாதிச்சது நல்லது எங்கிட்ட இல்ல, ஆனா என்ன தேடி வந்த நீ இருக்கியல்ல, உந்தன்னே திரவிருந்தனே புண்ணியம் யாம் உடையோம், யாம் உடையோம்னா நான் தேடின சொத்து இல்லது, என்ன தேடி வந்த சொத்து. ஆண்டாள் இன்னும் ஒரு படி மேல போய் சட்டுன்னு கேள்வி கேட்டா, நானா உங்களை தேடி வந்தேன், வரவே இல்லையே, நீ தானே இந்த எதுகுலம் எங்க இருக்கு, இடைக்குலம் எங்க இருக்கு, பெண்கள் எங்க இருக்கா, ஆயிச்சேர் எங்க இருக்கான்னு தேடி வந்து பிறந்துட்டு இப்ப உனக்கு நமக்கு என்ன, நீ கேடி கேட்டியானா நியாயமா போ. உந்தன்னே தெருவிருந்தனே புண்ணியம் யாம் உடையோ குறவந்தம் இல்லாத கோவிந்தா. அதே அதே அடுத்தது வேணும் கர்மயோகத்தில் எனக்கு சிந்தனையே இல்லை, நிற்க இல்லை. நச்ச ஆத்மவேதி, சரி அதுதான் போனா போறது, ஞானமான இருக்கா, இதுவே இல்லைன்னா அது வர போறது. அப்ப நச்ச ஆத்மவேதி ஞான யோகமும் இல்லை, ந பக்திமான் பக்தி யோகமும் இல்லை. திருவடிகளிலே அகிம்சனஹா வேறு கைமுதல் இச்சவனாக கூறுகிறேன். அகிம்சனன் சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, கர்ம ஞான பக்தி யோகங்கள் இல்லை. அகிம்சனஹா அனன்ய கதிகி, சரி அதெல்லாம் வேண்டாம், இதை விட்டுட்டு வேற எங்கேயான வேணா போய் கேட்டு பாருமே. வேறு புகலிடமும் இல்லை, போக்கிடம் இல்லை. இதத்தான் கத்தியந்தர சூன்யத்துவம் சொல்லுவார்கள், அனன்ய கதித்துவம் சொல்லுவார்கள். இந்த ரெண்டுதான் நமக்கு தகுதி. சரணாகதனா ஒருத்த மரணம்னால் மத்த ஒண்ணும் வேண்டாம், அகிம்சனா இருக்கணும், அகதியா இருக்கணும். இப்ப பேசுறா பாருங்க, அகதிகள் சட்டம், இங்க போறா அங்க போறா, நாடு நாடா போயிட்டு இருக்கா, அவள்லாம் போனா வச்சுக்க மாட்டேங்கிறா, ஆபத்தா இருக்கு, எங்க நாட்டு இனிமே அகதிகளை ஏத்துக்கவே மாட்டோங்கிறான்னா செய்தித்தாள் நினைச்சே படிச்சுட்டு இருக்க முடியும். சொல்லிட்டா பாருங்க, நம்ம எல்லாருமே அகதின்றோம். வேற யாருக்கும் புகழிடமே கிடையாது, ஒரே புகழ் நாராயணனுடைய திருவடி. அப்ப அனன்யகதி சரண்ய, சரண்ய அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்ய, யாருக்காக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் சரணாகி ஏற்றுக்கிற சரண்யரா இருக்கிறவரே சரண்ய. பாதமூலம் சரணம் பிரபத்தியே, தேவரீருடைய திருவடிகளையே உபாயமாக உறுதி கொள்ளுகிறேன். அகமஸ்மி அபராதானாம் ஆலயம், அடியான அபராதங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அகிஞ்சனா உண்மையிலே அருந்து தோணும். இப்பதான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இல்லேன்னு சொல்லிட்டாரே, ஆத்மவேதி பக்திமா அப்புறம் அகிம்சனா இந்த மூணு தனி இல்லேன்னு சொன்னா தனித்தனியாவே இந்த மூணு இல்லேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதுவுமே எங்கிட்ட இல்லைங்கிறாரு. எதுனால் இந்த மூணு இல்லே, இந்த மூணு இல்லேங்கிற தாபம் கூட எங்கிட்ட இல்லை. இருந்தா போதும், இந்த மூணு இல்லையோ இல்லையோ அதெல்லாம் இல்ல சுவாமி அப்படின்னா வருத்தப்படுவேன். என்ன அந்த அனுதாபம் கூட நான் பட்டதே கிடையாது. கொஞ்சதான் ஆத்மகுணம் இருக்குமோ கிடையாது. அப்ப அனுதாபம் இல்லை, ஆத்ம குணமும் இல்லை, மற்ற ஏதும் இல்லைங்கிறதான் அகிம்சனா. பிரதான கர்ம ஜான பக்தி யோகம் இல்லைங்கிறதான் ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார். ந கர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்திமாம்ச சரணாரவிந்தே அகிம்சன அரண்யகதி சரண்ய சத்பாதமூலம் சரணம் பிரபத்தியே. இது துவயமகா மந்திரத்தின்படி சரணாகதி அனு தெரிந்து விட்டார். ஒருத்தர் சரணாகதி பண்ணணும்னாலே இன்னதெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆணுகூல்யத்த சங்கல்பா, பிராதிகூல்யத்த வர்ஜனம், ரட்சிஷதீதி விஸ்வாசா, கோப்திருத்த வரணம் ததா, தாற்பண்யம், ஆத்மநிக்ஷேபே, ஷட்விதா சரணாகதின்னு சொல்றார்கள். ஆணுகூல்யத்த சங்கல்பா, பகவானுக்கு பிடிச்சதே தான் செய்வேன், பிடிக்காத இனிமே செய்ய மாட்டேன். இது ரெண்டும் ஜோனமும் இல்லை. அப்ப பிடிச்சதையே தான் செய்வேன், அனுகூல சங்கல்பம், பிடிக்காத செய்ய மாட்டேன், பிரதிகூலத்தை விட்டுறது. ஆணுகூல்யத்த சங்கல்பா, பிராதிகூல்யத்த வர்ஜனம், ரட்சிஷதீதி விஸ்வாசா, பகவான் கண்டிப்பா ரட்சிப்பாருங்கிற உறுதி. ரட்சிஷதீதி விஸ்வாசா, கோப்திருத்த வர்ணம் ததா, தேவரி ரட்சிக்கணுங்கிற பிரார்த்தனை. கோப்திருத்தம் ரட்சணம், கோப்தான ரட்சகன் அர்த்தம். கோப்திருத்தம்னா ரட்சகனுடைய தன்மை ரட்சணம். கோப்திருத்த வர்ணம், தேவரியிலே அடியனுக்கு ரட்சகனா இருக்கணுங்கிற பிரார்த்தனை. ததா தார்பண்யம், அடியனிடத்துல ஒண்ணுமில்லேன்னு சொல்லிருக்கோம். திருப்பணனுடைய தன்மை தார்பண்யம், ஏதும் அடியனிடத்துல இல்லை. தார்பண்யம் ஆத்ம நிச்சயத்தை, நம்முடைய ஆத்மாவை பகவானிடத்துல சமர்ப்பிக்கணும். இந்த ஆறும் கண்டிப்பா இந்த சரணாகதனுக்கு ஏற்படுறது. அதத்தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இனிமே 23வது ஸ்லோகத்தில இருந்து அடியன் குச்சவாளி குச்சவாளி குச்சவாளி, இனிமே பாக்கி இல்ல அத்தானா தவறுகளை இழைச்சிருக்கேன், தேவரில் தான் பொறுத்தருள வேண்டும். அதை சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டோம்னா இது ஆள வந்தாரா சொல்றாரு இருக்கும். அப்படின்னா என்ன அவருக்கு அதெல்லாம் இருந்திருக்காரு, நம்ம சொல்லணுங்கிறதுக்காக ஸ்லோகம் எழுதி வச்சிருக்காரு. இது சொல்ல வேண்டியது நான், ஆனா அவா ஒழுங்கா சொல்லுறா, நம்ம இன்னும் சொல்றதே இல்லை. இது சொல்றதே கூட இப்படி எல்லாம் நம்மளுதா இருக்காது, இது யாருக்கோ அவளுக்கு சொல்லிருக்கா போட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். யாருக்காக சொல்லலே, நம்ம ஒத்தத்திற்கு தான் சொல்லியிருக்கார். நனிஞ்சு தன் கர்ம ததத்தில் ஓகே சகஸ்திரசோ என்னமயா யதாயி சோகம் சோகம் விபாக அவசரே முகுந்த கிரந்தானி சம்பிரத்யதிசிரஸ்தவாக்ரே தவாக்ரே, தேவதீரருக்கு முன்னாடி கிரந்தாமி புலம்பரேன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு பண்ற தப்ப பண்ணிட்டோம், கடைசி இதை புலம்பேர் விட்டுட்டேன்னு இது பண்ணிருக்கேனே, வேலை பார்த்துட்டே அதை சொல்லாது விட்டேனே, அதை கேட்டு வந்துருக்கேன் பண்ணாது விட்டேன். இப்ப வந்து சொன்னா அதெல்லாம் நீ அப்ப என்ன சொல்லிருக்கணும்னு வரல இல்லையோ. அதே போல இப்ப இவர் பிரார்த்திக்கிறார், பண்ண வேண்டிய சமயத்தில் சாஸ்திரம் என்னென்ன குற்றங்கள்னு படிச்சிருக்கோ அந்த புஸ்தகத்துல இருக்கிற குற்றங்கள்லாம் நாம் பண்ணாத குற்றம்னு ஒண்ணு கிடையாது. எல்லா புத்தகத்தையும் கொண்டாந்தோ, சாஸ்திர புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் புண்ணியத்தெல்லாம் விட்டுடுங்கோ, சாஸ்திரத்துல எதது பாபம்னு பட்டியல் போட்டிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கோ. வந்திருந்தா இப்ப ஒரு போட்டி வச்சுப்போம், பூர்வமா படிங்கோ, நான் எந்தெந்த வயசுல பண்ணிருக்கேன்னு சொல்றேன், அதுல இருக்கிறதுல ஒன்னானு நான் பண்ணலேன்னா உனக்காச்சு எனக்காச்சு, அந்த அளவுக்கு அத்தனையும் பண்ணிருக்கேன். நான் நிந்திதன் கர்ம ததஸ்தி லோகே, நிந்திதன் கர்ம, இந்த உலகத்தில் வேதங்கள் நிந்தன பண்ணிருக்கிற கர்மங்கள் இருக்கே அதுலே சகஸ்திரசா என்ன மயா யதாயி ந, என்னால் பண்ணப்படாத ஆயிரம் ஆயிரமான குற்றங்கள் அதுல இல்லை. அப்படின்னா ஆயிரத்தையும் நான் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். திருமங்கி ஆழ்வார் சொல்லச்சேரே, கொல்லேன் பல்லுயிரை குறிக்கோளன் இல்லாமையால்னு பாடினார். எத்தனையோ பேரை கொன்னேன், எதுக்கு கொஞ்சம் வழிப்பற கொள்ளுகாரோ ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல தடைசி விட்டேன். புதுவநாயாசமா சொல்லியிருக்கோம், என்னமோ கொன்னுட்டேங்கிறதே எதுக்கானோ கொள்ளையடிக்கிறவா பண்ணலாம், இந்த ஜென்மப்பறை முன்விரோதம் காரணமாக தடைசீவி கொலை செய்யப்பட்டார் போட்டான் வந்து, இது மாதிரி ஏதாவது இருக்கானா, நான் யார கொன்னேனோ அவரை நான் பார்த்தது கூட இல்லை, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, பார்த்தே முகம் பிடிக்கிற வெட்டிட்டு இந்த அளவு பண்ணிருக்கேங்கிறார். நான் சொன்னேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமல், ஒரு குறிக்கோளே இல்லாம இத்தனை பேரையும் கொண்டிருக்கேன். சரி, ஒரு பல மட்டும்தானே பண்ணிருக்கேன்னா, நானே நானாவித நரகம் கூறும் பாவம் செய்தேன். 25 நரகம் பெருமாள் சிருஷ்டிச்சு வச்சிருக்கார், அதுக்கு போக வேண்டிய எல்லாத்தையும் நான் ஒத்தனை பண்ணிருக்கேன். இனிமே வந்து அவர் தான் கொஞ்சம் யோசிச்சு எல்லா பாவத்தையும் முடிச்சுட்டாரே பரகாலம், இனிமே அவர் புதுசா பாவம்னா நரகம் இல்லையே, அதை ஒண்ணு சிட்டிச்சு வைக்கணும்னு அவர் தான் யோசிக்கணுங்கிறார். இது ஒரு இடத்துல நம்மளோட வீட்டிலே தாவிச்சார், நான் பண்ணிருக்கிற பாபத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னா இன்னொரு நரகம் நீ சிருஷ்டிக்கணும். அது என்ன பாத்தியானா, என்ன பாத்தியானா இன்னொரு நரகம் வேணும், ஆனா உன்னுடைய கருணைய பார்த்து கொடுத்தியானா குடுக்கத்தில் புதுசா வைகுந்தத்தை சிருஷ்டிக்கணும்னாரு. எனக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு அந்த வைகுந்தத்தை கொடுத்துட்டு, என்ன நம்ம அறிவார் வரா புதுசா வந்திருக்கா, பழைய வைகுந்தத்தையா கொடுப்பேன், இது நமக்கு இருக்கிற சக்திக்கு புது வைகுந்தத்தை சிருஷ்டிப்போம் என்று நீ சொல்லணும். என்ன பாத்தியானா புது நரகத்தை சிருஷ்டிக்கணும், ஒன்ன பாத்தியானா புது வைகுந்தத்தையே சிருஷ்டிக்கணும்னால் அது பெருமானுடைய பெருமை. நாம ஒருத்தருக்கு தான் கொடுக்கறோம்னு வச்சுக்கோ, அவர்களுக்கு என்ன தகுதினு பார்த்து கொடுப்போம். வந்தாலே அப்படித்தான், ஒரு சாமி ஏதோ உதவி கேட்டு வந்திருக்காருன்னா அப்படி வேற இறங்க பாத்துக்கும், இவருக்கு 5000 கொடுக்கணுமா, 1000 கொடுக்கணுமா, 10000 கொடுக்கணுமா, என்னன்னு பார்த்து அதுக்கு தான் கொடுப்போம். அதே போல இப்ப நம்ம பகவானிடத்துல போய் நிக்கிறச்சு, நம்ம தகுதி பார்த்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், அதை அவர் பண்றதில்லை. இப்போ தான் கொடுக்கறதுன்னா அப்படிதான் கொடுக்கறாங்க. பெரிய மனுஷன் தான் எப்படி இருப்பா, கை ஏந்திரவனா பார்க்க மாட்டான், அவன் யாரா வேணா இருந்துட்டு போறான். எனக்கு என்ன கவலை, நாளைக்கு என்ன ஆகுமா, பகவான்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கினுட்டு இது என்னன்னு காட்டுறதுக்கு வெளியில போவான். அப்ப பல பக்தர்கள் என்ன வாங்கினீங்கன்னு கேக்குறான். அவர் 10000 கொடுத்தார், சொந்தம் கொடுத்தார், எனக்கு சேஷல் வாசம் கொடுத்தார், இந்த மாதிரி ஏதாவது பெரிய பங்களா கொடுக்குறேன்னு சொன்னார். கொடுத்தாருன்னா இவ்வளவுதானே அவர் கொடுத்தார், அவர் பெருமைக்கு தகுந்தாப்புல கொடுக்கவே இல்லையே என்று ஊர் கேலி பேசுமா. அது பகவானுக்கு ஆகவே ஆகாதான். ஆனால் அவர் கொடுத்தே பெருவீடான வைகுந்தத்தை கொடுத்துட்டா வாங்கிட்டு போறவன் யாராவான இருக்கட்டும், என் பெருமைக்கு தகுந்தாப்புல நான் கொடுத்தேன் வந்து அப்படித்தான் அவர் கொடுப்பார்னு இந்த உன் தன்மையை நம்பித்தான் நாங்க வாழ்ந்து சொங்கிறார்கள். என்னை பார்த்து நீ கொடுத்தியானா நான் முன்னேறவே போறதில்லை, நீ நல்ல வேளை உன்னை பார்த்து கொடுத்துருக்கிய அவர் பெருமைக்கு தக்கா போலே கொடுக்கிறார். ஆனா நான் என்னுடைய பெருமைக்கு தக்காப்புல ஆன மட்டும் பாபம் பண்ணியிருக்கேன், நீ உன் பெருமைக்கு தக்காப்புல அதை மறந்து மன்னிச்சுட்டு கொடுக்கிறாய். நனிந்தி தன் தர்ம ததத்திலோகே சகஸ்திரகா என்ன மயாத்யதாயி, நான் பண்ணாத எந்த 1000000000 குற்றங்களும் கிடையாது. சோகம், இப்படிப்பட்ட குற்றவாளியான நான் விபாகாவசரே, இப்பதான் அந்த பாபங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்க போற நாள் வருது. இப்போது கதவுங்களே அகப்பட்டு கொண்ட எலிய போல தத்தி என்ன லாபம், விபாகாவசரேன இப்ப சத்தம் போட்டு என்ன பண்ண, பண்றச்சே சௌக்கியமா பண்ணி முடிச்சாது எல்லாத்தையும், இப்ப வருதே வருதேன்னு சொன்னோம்னால் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி, முகுந்தனா மோட்சத்தை கொடுப்பவனே முகுந்த, மோட்ச பூமி பிரதன் முகுந்த கிரந்தாமி, அழுகிறேன் புலம்புகிறேன் சம்பிரி அகதித்த வாங்கிறே, வேறு புகரிடம் அச்சவனாய் உன் முன்னே புலம்புகிறேன். அபூதபூர்வம் மமபாவி கிம்வா சர்வம் சகேமே சகஜம் ஜிதுக்கம் கிந்து ததந்திரே சரணாகதானாம் பராபவோ நாத நதேனு ரூபா. 25வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், இதுவரை எனக்கு எந்த துக்கம் பழகலைங்கிறேன். பெருமானுக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்க ஏதோ சுகமெல்லாம் பட்டுக்கிறதா சொன்னீங்க, உண்மை தெரிஞ்சுடுது சுகம்னு பேர் வச்சிருந்த துக்கத்தை தான் பட்டுருந்தோம். இத்தனை நாள் நாங்க எங்கேயும் சுகத்தை அனுபவிச்சுட்டே நான் சிந்து எனக்கு அபூதபூர்வம் மம பாவிக்கும்பா என்னால் அனுபவிக்கப்படாத புதுசா ஒரு துன்பமே கிடையாது தெரியும். நன்னா வாழ்ந்து ஒரு 70 வயசு தரால கேட்டு அவளுக்குலாம் எப்படி சார் பதட்டமே குறைஞ்சிப்படுது, 35 வயசுல பதட்டமா இருக்கே, 75 ஆனா பதட்டமே குறைஞ்சிப்படுச்சு, அது வயசானதுனால இருக்குமோ, இல்ல இல்ல நாம ஒரு விஷயத்தை கண்டு பயந்து பதறணும்னு வச்சுங்க, அது நமக்கு புதுசா இருக்கணும் அப்படின்னு பதறுவோம். 30 வயசுக்கார ஆளுக்கு பல ஆபத்துகள் புதுசா இருக்கும் அதனால பதறா, 75க்கு இல்லாத ஆபத்தே பாக்கி இருக்காது, பார்த்து முடிச்சிருப்பான், அதனாலதான் அவர்களுக்கு பதட்டமே வர்றதே இல்லை. ஏன் பதறதே இல்லைன்னா வயசானதுனால பதறாம இருக்கான்னு சொல்ல வேண்டாம், எல்லா ஆபத்தையும் பார்த்தாச்சு, பார்த்த ஆபத்துல பதட்டம் வருமா. இப்ப முதல் தரம் பரீட்சை எழுதிட்டு வந்துச்சு, இப்போ எடுத்து 33 ஆயிடுச்சுன்னு சொன்னா பதறும், 2வது தரம் 32 வரைச்சே எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் ஒத்து விடுவோம். இதுதான் போன தரம் பார்த்தாச்சு இல்லையா, என்ன 4 தரம் 5 தரம் அப்படி 18 தடவை படையெடுத்தார்னா சொன்னப்ப அந்த மாதிரி படையெடுத்து முடிகிறது போயிடுறதுனால் அதைத்தான் எங்க ஆளுந்தார் சாதிச்சிடார். அபூதபூர்வம் மமபாவிக்கும்பா, நான் அனுபவிக்காத புது துக்கம் ஏதான் ஒண்ணு எனக்கு இருக்கா, சர்வம் சகையமே சகஜம் ஜி துக்கம், எனக்கு துக்கம் ஒண்ணுதான் சகஜம் தான், சகஜமா பழகுறவர்னா துக்கம் அவர் எனக்கு ஏதோ ஒன்று எதுவும் எனக்கு ரொம்ப சகஜம், படிப்பா உபன்யாசமா பாட்டா வேலையானா துக்கம், ஏன்னா பிறந்த நாள்ல இருந்து இத்தனை நாளா பட்டிருக்கிறது ஒண்ணுதான். அப்ப எனக்கு சகஜம் ஜி துக்கம், சகஜம் கூட பிறந்தது, சக கூட ஜ பிறந்தது, நம்மோட கூட பிறந்தது எது துக்கம் ஒண்ணு தாங்கிறாரு. மற்ற எதுவும் வரும் போகும், கூடவே பிறந்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கிறது துக்கமே. கிந்து அக்ரே சரணாகதானாம் பராபவோநாதன் அதேனு ரூபா. இப்படி எனக்கு துக்கமே தான் வழக்கமா இருக்கு. ஆனா இப்ப அது பிரார்த்தனை என்ன தெரியுமோ, தேவரீரிடத்துல சரணாகதி பண்ணவர்களை துக்கப்பட விட்டுட்டீர்னு உங்களுக்கு தகுதியா இருக்குமா? ரொம்ப சாமர்த்தியமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு துக்கப்படுறதே வழக்கம், இப்ப சரணாகதி பண்ணிட்டேன், சரணாகதர்களை துக்கப்பட விட்டார்கள் பேர் உனக்கு வேணுமா பகவான்? யோசிச்சு பாத்துக்கணும். அந்த பேர் உனக்கு வேணும்னா எனக்கு துக்கப்பட விடும், அந்த பேர் உனக்கு வேண்டாம் நல்ல பேர் சம்பாதிச்சுக்கணும்னா என்ன துக்கத்தை போட்டுடுனாரு. பெருமானுக்கு இப்படி போறதா அப்படி போறதான்னு தெரியல. என்ன நம்ம பேரை பாக்குறதா, இவன் பாபத்தை பாக்குறதா? இவன் பாபத்தை பார்த்தா தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்தா துக்கம். துக்கப்பட்டா ஒரு ஊர்ல எல்லாம் போய் சொல்றார் சரணாகதனை துக்கப்பட வச்சாருன்னு. அப்ப இவருக்கு பேர் இருக்க சரணாகத ரட்சணம் பண்றவர், எத்தனை பாபம் இருந்தாலும் கொடுப்பார், ஆசிரித பாரதந்திரி இருக்கிறவர். பெருமாள் யோசிச்சு பார்த்தார், தெரியல தவிச்சு பக்கத்துல மகாலட்சுமி பார்த்து தேவரி இருக்கதான் வழி தெரிஞ்சா சொல்லுங்க, நான் எத்தனையோ பண்ணி பார்த்தேன், ஆனா இவன் இக்கட்டுல கொண்டு வச்சுக்கான. இவன் கேக்குறதானா நான் துக்கம் சகஜம்ங்கிறான். ஆனா உன்னுடைய ஆனந்தத்தை பாரு, உன்னுடைய கருணையை பாரு, என் துக்கத்தை பார்க்காதே என கொடுக்கிறாரே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு பார்த்தால் இதுக்கு ஒரே வழி பகவான் தாயார் பெருமாள்கிட்ட பேசுறது ஒரு வழி. உம்ம கருணை தான் ஜெயிக்கணும், உம்ம தயதான் ஜெயிக்கணும், இவனுடைய துக்கம் ஒரு நாள் ஜெயிக்கக்கூடாது. இதுதான் அடியனுடைய எண்ணம்னா அப்ப பெருமானுடைய தய ஜெயிக்கணும் என்ன ஆகும்? போச்சு, நம்ம துக்கத்தை எல்லாத்தையும் தொடர்ச்சி நோக்கம் கொடுத்துட்டு வருவோம். இதுதான் நமக்கு பெரிய விராட்சி பண்ற ரொம்ப நல்ல காரியம். ஏன்னா அவர் குழம்பி போய் திரும்ப பார்க்கும்போது இதுக்கு ஒரே வழி, உம்ம கருணை தான் ஜெயிக்கணும். அடியனு கவலை தேவடைய பத்தி தான், இவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் ஒரு குழந்தையே இருக்கு, என்னமோ அப்பாவோட சண்டை போட்டுருக்குன்னு சொல்லுங்க, சில சமயம் ஆயிடும் அம்மாவோட ஒத்து போகும், ஆனா என்னமோ அப்பாவோட அந்த பிள்ளையோ பொண்ணோ சண்டை போட்டே இருக்கும். இவளுக்கு ஆனா தவிக்கும், இது எதுக்குத்தான் இப்படி பண்றாலோ தெரியலே தெரியலே, எப்படியான சேர்த்து வைக்கணும். ஆனா அந்த பிள்ளை தெரியாமனு நினைச்சிட்டே இருப்பதை தவிர கணவன் இடத்துல பேசிச்சே மட்டும் போனா போறதே இதை விட்டுட்டா எதுக்கு உங்க குணத்தை போய் குறைச்சிக்கணும்? போ, எல்லா விதத்திலும் நல்லவராத்தானே இருக்கு. அவன் ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்கான், போகட்டமே பண்ணிட்டு தானே தான் திரும்பி வருவான். போனா போறது தப்பு பண்ணாலும் மனுஷருமே. ஏன் அவருக்கு அவர் வேணும்னு கோபத்தோட கேட்பார், உங்க நல்லத்துக்கு தான் சொல்றேன், உங்க நல்ல குணத்துக்கு ஏற்காது, அதனாலதான் இவன் சொல்லி புரிய வைக்கிறாரோ இல்லையோ. இது அடிய இப்ப சொல்லிருக்கிறதெல்லாம் புரியத்துக்காக, எந்த கணவனுக்கு அப்படி நல்ல குணம் எல்லாம் இல்லை. இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு விஸ்வபதியான திருமாலை பற்றி அவருக்கு அத்தனை நல்ல குணம் இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற நாச்சியார் மகாலட்சுமி பேசுறதுல குறையில்லை, அவ பேசுவோம். எல்லா விதத்திலையும் தேவரி நல்லவர், உமக்கு ஏற்றவனாயிடம் போனா போறது ஏதோ துக்கத்தை அனுபவிச்சிருக்கா விட்டு தள்ளும், உங்க கருடையத்தான் காட்டணும்னு சொன்னால் அவள் முகத்தில பார்த்து அந்த முகத்தை புரட்டி வைத்தல், கண்ணை புரட்டினது அப்படியே அவருடைய அழகை பார்த்து சரி இவன் நமக்குன்னு சொல்லுகிறாள் கேட்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமாள் கொடுக்கிறாருங்கிறதா இந்த சம்பிரதாயமே. அதனாலதான் ஸ்ரீவைஷ்ணவன் ஸ்ரீவைஷ்ணவன் கொண்டாடி இருக்கும். அவள் பேசுற பேச்சினால எடுபடுறது இல்லையோ. இப்ப சாமி சொல்லுட்டார், இனிமே என்னிடத்துல இல்லாத குற்றங்கள் இல்லை, தேவரீர் தான் மன்னித்தருள வேண்டும். 27 சாதிக்கிறார், தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா தகமன்னதிச்சதி சிதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் வீட்சதே. இனிமேல் பிராப்தியன் கைங்கிறத பிரார்த்திக்க வரலோ இல்லையோ. அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறார், அடியேன் எதுல இத்தனை நாள் ஈடுபட்டிருந்தேன் தெரியுமோ, சரணம் வந்தாச்சு. சரணாகதி ஆன உடனே பெருமாளுடைய மனசுல ஒரு பதட்டம் வருது, இவன் இதுக்கு பலமா எதை கேட்க போறானோ. சரணாகதி வந்து சொத்து பத்து வேணும்னா, கல்யாணம் ஆகணும்னா, வேலை வேணும்னா, சம்பளம் வேணும்னா, எதை கேட்க போறான்னு தெரியலையேன்னு பதறாராம். அப்போது ஆள வந்தார், அவரை சமாதானப்படுத்துறார், பதற வேண்டாம் தேவரி, நல்ல ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு, தேனா கொட்டுறது, அதை வச்சுங்கோ, முகர்ந்து பார்த்துங்கோ, மாலையா போட்டுங்கோ, அதுலேருந்து பண்ணி ஏதானோ ரோஜா பூப்பெல்லாம் வச்சு சாப்பிட கூட சாப்பிடுங்கோ, இது நல்லதா உன்ன கொண்டு கொடுக்கறச்சே. இல்ல, அந்த முள்ளிப்பூ ரொம்ப நல்லா இருக்கு, அதை கை வச்சாலே குத்துறது, பார்த்தாலே நாடுறது, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கும்னு சொன்னா, நல்ல வஸ்துவா ஒண்ணு கொடுத்துருக்கு, அதை விட்டுட்டு இந்த இல்ல எனக்கு முள்ளிப்பூ கள்ளிச்செடி ரொம்ப நல்லா இருக்கு, நான் கள்ளிச்செடிக்கு தலையில சூட்டிக்கிறேன், நான் ரத்தம் கொட்டும், இதுதான் ஆகும் கள்ளிச்செடி எடுத்து தலையில சூட்டணும். சரி, கண்டிச்சடி தான் இருக்குன்னா கூட அது பக்கம் போலாம், நல்ல தாமர புப்பத்தை ஒருத்தர் தரையங்கிறார், அதை வாண்டான்னு சொல்லிட்டு நான் கண்டிச்செடிக்கு போவேன்னு ஆறான்னு சொல்லுவேனா? அதே போல இத்தனை நாளும் தப்பு பண்ணிட்டேன் பிரதமர், ஐஸ்வர்யத்திலேயே கைவல்லத்திலேயே ஆசை வச்சும் வரும், கள்ளிச்செடியில் ஆசை வச்சா போலே. எதை விட்டுட்டேன் தெரியுமோ, விஷ்ணு பதே பரமே மத்த உற்சாக பிரதத் விஷ்ணு ஸ்தபதே வீர்யாய மிருகோன பீம குஷதோ கிரிஷ்டா. இது உபனிஷத்து புருஷுக்தமே சொல்ற போதே சபாமிருத சந்தினி பாத பங்கஜே. அதன்படிதான் இந்த ஆளுவந்தார் பாடுறார். தேவரியருடைய திருவடி தாமர்களிலே அமிர்த சந்தினி, அமிர்த சந்தினி பாத பங்கஜம்னால் அமுதம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய திருவடி தாமரை. தவ அமிர்த சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா, தேவரியருடைய பாத பங்கஜத்தில் அமிர்தம் தேன் ஓடி வருகிற திருவடி தாமரைகளில் மனசு ஈடுபட்டு விட்டால் அந்த மனசு அதை விட்டு மற்றொரு இடத்தில் செல்லாதுங்கிறார். தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்நதிச்சதி, அது எப்படி இந்த மனசு மற்றொன்றில் போய் ஈடுபடுமோ. இத்தனை நாள் ஈடுபட்டு இருந்தீரேன்னா அதுதான் உற்சாகணும் ஒத்துக்கிறேனே. எப்படி எனில் தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்நதிச்சதி சிதேரவிந்தே மகரந்த நிர்பரே. சிதே அரவிந்தே, அரவிந்தம் தாமரை புஷ்பம் நல்லா இருக்கிறச்சு. மதுவிரதா ஏதான் ஒரு தேன் வண்டு, தாமரை இருக்கிற தேன் எல்லாம் வேண்டாம். நான் முள்ளி செடியிலேனா முள்ளி செடியில சிக்கினுடும், தேன் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது, வெறும் வரட்டு செடி. ஆனா அந்த செடி பக்கம் அதை நிற்குமோ, ஒரு தேன் வண்டு கூட இந்த செடி பக்கம் புத்தியை செலுத்தாதே, தாமரையில தானே புத்தியோட இருக்கும். அப்படி இருக்கிறச்சே ஒன் திருவடியை விட்டு நான் மத்ததுல ஆசைப்பட்டது இந்த முட்டாள்தம், இனிமே அத்தை செய்யவே மாட்டேன். சிதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுபுரதோ இக்ஷுரகம்கி வீக்ஷதே. இக்ஷுரகம்னு சொன்னதா முள்ளி செடி, மதுபிரதம்னா தேன் வண்டு. இந்த தேன் வண்டு மத்ததை பார்க்காது என்பது 27வது ஸ்லோகம் 28ல காட்டுகிறார். அப்படி பெருமானிடத்துல சரணம் சுருட்டியதே வெறும வாயால் சொன்னா போருமா? வாசிகமாய் காயிகமாய் மானசமாய் இன்னும் எவ்வப்படியோ சரணாகி பண்ண வேண்டாமான்னு கேள்வி வந்தது. அதெல்லாம் இல்ல, இந்த ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம். அப்படி ஒரு தரம் கைகூட்டினா போதும், அஞ்சலி ஹஸ்தத்தோட பெருமாள் முன்னாடி நின்னால் அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு ஸ்லோகம். இதை அடிப்படையாக கொண்டுதான் வேதாந்த தேசிகன் அஞ்சலி வைபவம்னே பாடினார். ஒரு தரம் கை கூப்பிட்டால் எதவனா பகவான் ஏத்துக்கிறார். சதந்திரி முத்திஷ கதாபி கேனசித் யதா ததாவாபி சதுத்துவஞ்சலி சதைவ முஷ்ணாத் சசுபாங்கசேஷதா சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஈயதே. 28வது ஸ்லோகம். சதந்திரி முத்திஷ, தேவரியருடைய திருவடிகளை உத்தேசித்து சதந்திரி முத்திஷ கதாபி எப்போதாவது கேனசித் யதா ததாவாபி யாராலோ எப்போதோ எப்படியோ இப்படி கீழே இருக்கிற கையை எடுத்துட்டு கூப்பினா போருமா? யதா ததாவாபி சகிருத்திருத்வஞ்சலி, வெறும் அப்படி ஒரு தடவை கை கூப்பினா கூட போரும். அப்படி செஞ்சால் ததைவ முட்டாதி அசுபாங்கசேஷதா, உடனே எங்கிட்ட இருக்கிற பாபங்கள் அசுபங்கள் அத்தனை ஒரு வினாடியில போட்டு ததைவ ததைவ முட்டாதி அசுபானி அசேஷதா, அசுபங்கள் ஒன்ன கூட மிச்சமிடாம தொலைச்சிடும். சுபானி புஷ்ணாதி எத்தனை சுபங்களை கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துரும். ந ஜாது ஹீயதே, எல்லா சுபத்தை கொடுத்து முடிச்ச பிற்பாடும் கைகூப்பினத்துக்கு சுபம் எல்லாம் கிடைச்சிருக்கு, கைகூப்பினத்துக்கு அசுபம் எல்லாம் போயிடுது. அப்ப கைகூப்புதலுக்கு முடிஞ்சு போயிடுது இருக்கணும் இல்லையோ? திருமால் இன்னும் நினைச்சிருக்காராம், இவன் கைகூப்பினத்துக்கு நான் இன்னும் ஒன்னும் பண்ணவே இல்லையே என்று. ந ஜாது ஹீயதே, நான் கைகூப்பிட்டு முடிச்சாலும் அவர் உள்ளத்துல அது மாறாதுங்கிறார். கொடுத்தேன் கொடுத்தேன், இவன் கைகூப்பினத்துக்கு தகுந்த மாதிரி ஒண்ணுமே நம்மால் கொடுக்க முடியலையே என்று அவர் உள்ளத்துல நினைச்சிருக்கிற அளவுக்கு இது. அப்ப அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி, அஞ்சலி என்பதை ஓர் முறை திரௌபதி செய்ய கோவிந்தா தேவரியை தான் ரட்சிக்கணும், ஜெய சதா சரித்திர மண்டல மத்தியவர்த்தி ஹே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச லட்சமாம் சரணாகதாம் பிரார்த்தித்தாலும் அவரு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டார். பாக்கி இல்ல, தேர் ஓட்டினது, தூது நடந்தது, அது சூரியனை ரவி சூரியனை தன்னுடைய சுதர்சன சக்கரம் வச்சு மறைச்சது, அமாவாசையை மாத்தி திசையாக்கினது, என்னென்ன உண்டோ மொத்தம் அவருக்காக பண்ணிட்டார். பண்ணி முடிச்சுட்டு கண்ணம் குறைச்சு வைகுந்தத்துக்கு போயிட்டு இருக்கிறச்சே, அவன் கை கூப்பிண்டு கோவிந்தான்னு ஒரு தினம் கூட்டா, அதுக்கு ஒண்ணுமே பண்ணாத போறேன்னு எனக்கு மனசுல ரொம்ப கவலையா இருந்துட்டு போறாரு. ரிணம் பிரவிருத்தம் இவர் மே ஹிருதயான் நாபசற்பதி, கடன் வாங்கினவா அச்சரையும் கொடுக்காம வட்டியும் கொடுக்காட்டா எவ்வளவு வருத்தப்படுவனும். அத போல இவ கோவிந்தான்னு சொன்னதுக்கு எனக்கு கடன் கொடுத்துட்டாப்போ, அதுக்கு நான் அச்சரையும் திருப்பி கொடுக்கல வட்டியும் கொடுக்கலயே போறேனேன்னு போயிருக்கணும்னால் அப்ப அவர் உள்ளத்துல பக்தர்களுக்கு எத்தனை செய்யணுங்கிறது இதுக்குன்னு எதுக்கு சத்திரத்துக்கு வந்து ஒரு தடவை எப்படியோ கை கூப்பினாலே பயந்து கை கூப்பிருக்கலாம், பிரியத்தோட கை கூப்பிருக்கலாம், வெறுப்போட கை கூப்பிருக்கலாம். பார்வத்த பேசிட்டே இருக்கார், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்போ அவர் பாத்துப்பார், சரி சாமி பிடிக்கிறோம் இல்லையா, இது என்ன அப்படியே பரம பிரீத்தியோட அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிட்டு கூப்பிடுறதா இது? இப்படி இல்லவே இல்லையா இப்போ. ஆனா இப்ப ஏனக்கேனா அப்படிங்கறத எதை சொல்றாருனால் இத போல வெறுத்து போய் தேவரையரப்பையும் என் பாவத்தையும் பார்த்துட்டு உமக்கு நமக்கு ஒண்ணு இல்லை வரேன் இப்படின்னா ஓ கை கூப்பிட்டானே கொடுத்துருவோம். இவன் கிளம்பி போறதுக்காக கை கூப்பிட்டான், இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தமே வேண்டாம், நீ இப்படியேதான் பண்ணுவீன்னு வெறுப்புல கை கூப்பிட பாருங்க. உடனே பக்கத்து நாச்சியார பார்த்து நம்ம பிள்ளை கை கூப்பியாச்சு, அதனால என்னென்ன கொடுக்கணுமோ நான் கொடுக்க போறேன்னால் அவர் தகச்சு பாக்குறா இவர் என்ன தெரியாமலே நிஜமா பண்றாரா இல்ல தெரிஞ்சு செய்யறாரா, ஒவ்வொருத்த உள்ளத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற இருக்கா தெரியாது இப்போ. ஆனா அந்த சமயத்துல தாயாருக்கு பெருமை தந்தா மிஞ்சுவான், என்ன கடைசியில லாபம் அடையிறது அவ குழந்தைகள், நல்லவாடி எப்படி வேணா போட்டமே அவர் அந்த கண்ண மூடின அன்பு காதல் இருக்கவே தானே இந்த குழந்தைக்கு நல்லது பண்றார், சரி கடைசி போட்டும் இருக்காளோ, அதுதான் அஞ்சலியினுடைய பிரபாவம். ஆகவே தொடர்ந்து முதிஷ கதாபி கேனச்சிது யதா ததாவாபி சகிருத்தோஞ்சலி, ஒரு முறை அப்படி கைகூப்பினாலும் சதைவ முட்டாதி. இது சுசுகம் தத்துவம் அவ்வயம். இந்த கண்ணனே சொல்லும் போது நான் சொல்லிருக்கேங்கிறதுக்காக இந்த கர்மயோகத்தை கொஞ்சமான பண்ணார்ச்சுனா துளி பண்ணினா கூட திராயத்தே மகதோ பயாது சொல்பமப்பெற்ற தர்மத்த, ஒரு துளி இந்த தர்மத்தை செய்தால் அது பெரும் ஆபத்திலிருந்து ரட்சித்துவிடும், ஆகவே அஞ்சலி பண்ண வேணும்னு கேட்டுட்டார். இனி 32வது ஸ்லோகத்திலிருந்து வரிசையா 32 46வது ஸ்லோகம் வரை பகவானுடைய திருமேனியை வர்ணித்து வைகுந்தத்தை வர்ணித்து அதுக்கு நேர கைங்கிரமானு பிரார்த்திக்கிறார். அதுக்கு முன்னாடி இப்ப பார்க்க வேண்டியது 30வது ஸ்லோகம், விலாச விக்ராந்த பராவராலயம் அந்த ஒரு நாள் தேவரிய திருவடி எப்ப சேவிக்க போகிறேன் என்றுதான் பிரார்த்தனை. விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்கார்த்தி க்ஷபணே கிருத க்ஷணம், யாரெல்லாம் நமஸ்கார்த்தி அடியேன் சரணம்னு ஆறால் வந்திருக்கானோ அவனுடைய துடிப்பை போக்கக்கூடிய பகவான். தனம் மதியம் தவ பாத பங்கஜம், தேவரியருடைய திருவடிகள் தான் அடியோங்களுக்கு தனம். கதானு சாட்சாத் சரவான் சத்ருசா, எப்போது அடியனுடைய கண்களாலே தேவரியருடைய அந்த திருவடிகளே சேவிக்க போகிறேன். சாட்சா்காரம் எப்ப கிடைக்கும், சாட்சா்காரம் கிடைச்சா கைவிட்டு கேட்டிருக்கும், தேவரியரை எப்போது சேவிக்க போகிறேன் கேட்டுமிட்டு அதே சேவையை திருவிக்கிரமனுடைய திருவடிகளுக்கு வேணும்னு பிரார்த்தித்தது. 31வது ஸ்லோகம், கதா புனசங்கர சங்க கல்பகாரிந்தான் புஜ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமத்தரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரித்தது, எப்போது படிக்கலவாக நிமிர்த்த நின் பாதபங்கயமே தலைக்கணிவிக்க போகிறார். அடியனுடைய பிரார்த்தனை வேறொன்னும் இல்லை, இந்த திருவடியால் உலகத்தை சாவி அளந்தாய், அனைவரும் அப்ப அந்த காலுக்கு கீழே அகப்பட்டனர், அடியனுடைய தௌர்பாகியம் அடியன் அந்த பேச்சை இழந்துள்ளேன், இப்போதும் உம்ம திருவடியை நம் தலையால் தரிக்க வேண்டும். இதே விஷயத்த 2:9 திருவாயில நம்மாழ்வார் சாதித்தார், எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்த்து தலைசேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த விரானே அம்மா அடியேன் வேண்டுவதீரே, எனக்கு மோட்சமும் வேண்டாம் கைவல்யம் வேண்டாம் ஐஷ்யம் வேண்டாம் ஒன்னு வேண்டாம், தேவருடைய சிவந்த திருவடி தலங்களை எடுத்து தலையால் தரித்தால் போதும். இந்த பிரார்த்தனைக்கு தான் இதை கதா புனா மீண்டும் சங்க ரதாங்க கல்பக கஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரம பெருமாள் உலகத்தை தாவி அழைச்சிருச்சு, அந்த திருவடியில் இருந்த ராஜாவுக்குண்டான அடையாளங்களை சொல்றார், அதாவது கொடி இருக்கும், தாமரை போட்டிருக்கும், சங்க சக்கரங்கள் இருக்கும், புன சங்க ரதாங்க சங்கம் சக்கரம் கல்பக கற்பக விருட்சம் இருக்கும், சங்க ரதாங்க கல்பக துவஜ கொடி இருக்கும், துவஜ அரவிந்தர் தாமரை இருக்கும், அங்குஷம் அங்குஷம் போட்டுக்கும், துவஜார விந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சனம், இந்த லாஞ்சனம்னா இதெல்லாம் பொறி பொறிச்சார அடையாளம் இடப்பட்டிருக்கும் இல்லையோ, வஜ்ர லாஞ்சனம் திருவிக்கிரம சரணாம்புஜத்வயம், ஏ திருவிக்கிரமனே உன்னுடைய 2 திருவடி தாமரைகளே எப்போது மதிய மூர்தானம் அலங்கரிச்சதி என் தலையிலே எப்போது தரிக்க போகிறேன் என்று பிரார்த்தனை. அப்ப பெருமான் திருவடியை தலையால தரித்தால் மேற்கொண்டு கைங்கிருந்தானே, அப்ப 31வது ஸ்லோகத்தாலே எப்போது திருவடியை தலையால் தரிப்போம், கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன புறகழலேன்னு போச்சம், என் சென்னிக்கு கோலமாம் அடியனுடைய தலைக்கு ஆபரணமாம் எது கமலமன்ன குறைகளம், அழகாக சப்திக்கக்கூடிய வீரக்கடல் பொதிந்த தாமரை போன்ற மென்மையான ஒரு திருவடிகள் தான் என் தலை தனியாக வேண்டும். அதுக்கப்புறம் 32வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், விராஜ மானோஜ்வல பீதவாசசம் பெருமாள் இத போல எழுந்து ஒழித்தார் என்று அழக சொல்றார். விராஜ மான உஜ்வல பீதவாசசம், அழகான அரைச்சி வந்த ஆடை, இடுப்பில் நீண்டிருக்கிற பட்டு பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டிருப்பவராய். அடுத்து ஸ்மித அசசி சூத சமாமலச்சவி, காயாம்பூ போன்ற அழகான திருமேனி வர்ணத்தோடே ஸ்மித புன்னகை மாறாமல் இருக்கக்கூடிய சவி ஒளிபடைத்த திருமேனியோடே. அடுத்தது நிமக்ன நாபில், அழகா உள்ளே அமிழ்ந்திருக்கக்கூடிய நாபியோடே. தனுமத்தியம் உன்னதம், தனுமத்தியம் சிரித்திருக்கிற இடுப்போடே. உன்னதம் விசாலவக்ஷ தலசோபி லட்சணம், அகன்று பருத்திருக்கிற திருமார்பு, பிராட்டி அமர்ந்திருக்கிற திருமார்போடே எழுந்துருளி இருக்கிறவரே. அடுத்து சதாசதம் ஜாகிண கர்க்கசை சுகைகி சதுர்த்தி ராஜானு விலம்பி விற்புஜைகி பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த பந்த விமர்ச சம்சிவிகி. இனி அடுத்த திருமேனி பத்தி அடுத்த அவயவத்தை சொல்றார். பிரியாவதம் ச உத்பல கர்ண சதாசதம் ஜாகிண கர்க்கசை சுகைகி, ஜாகிணான்னு சொல்றது வில்லனுடைய நாண், அந்த நாணை இந்த இடது பக்கத்துல சாத்திட்டு இருக்கனாலே அது பட்டு ஒரு சொரசரப்பு ஏறிக்குமா, இடது திருக்கோடில் சொரசரப்போட இருக்கிற அழகு அப்படின்னா தான் வீரனுக்கு அடையாளம். அது இல்லாத முழு முழுன்னு இருந்தா வீரபத்தி முதல்ல தோட அணைக்கவே மாட்டாளாம், அது பட்டு ரத்தம் கொட்டிருக்கணும் அப்படின்னா தான் அது வீரனுக்கே இருக்கிற அடையாளம். ஜாகிண என்ன சகாசகம் ஜாகிண கற்கசை சுகைகி சதுர்த்தி ராஜானு விளம்பி விற்புகை, முழந்த அளவுக்கு தாழ்ந்திருக்கக்கூடிய திருக்கை உடையவனாய், சங்கசங்கரங்களை பற்றின நான்கு கைகளோடே கூடியவனாய். பிரியாவதம் ச உத்பல கர்ணபூஷண சதாலகாபந்த விமர்ச சம்சிதி, பிராட்டியினுடைய காதல் அணிஞ்சிருக்கிற அணி புட்பம் பெருமாள் தோல் எப்போதும் இருக்குமா, பெருமாளுடைய தோல் அளவுக்கு பிராட்டி இருப்படா, அவ வந்து அணைச்சிக்கிறதுனாலே அவளுடைய காதல போட்டுருக்கு, அந்த காதுகாப்பெல்லாம் இங்க ஒட்டிட்டு இருக்கு, இவர் தலைமையில் வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்கு, நிறைய உலகத்தை படைத்து வேர்ல இருக்கிறதுனால அப்படி தோல்ல ஒட்டிட்டு இருக்கு, அந்த ஏற்பட்ட தோழகோட கூடியிருக்கிறவனாய். மேலே பிரபுத்த புத்தாம்புஜ சாருலோசனம் சவிப்ரம புரூலத முஜ்ஜலாதனம் சுஜிஸ்மிதம் கோமல கண்டமுன்னதன் லலாட பர்ஜந்த விளம்பிதாலகம், தேவருடைய தலைமையில என்னன்னு சொல்ல, மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இளங்கி ஆட, எப்போதும் யசோத பிராட்டி தான் சீவி முடித்து சிங்காரித்து விடுவலாம், அவர் நன்னா சீவி முடிக்க முன்னாடி இப்படி தூக்கி இப்படி குச்சம் வச்சு கட்டு விடுவலாம், பின்னாடி இப்படி கீழே தாழ விட்டுறாலும் அதை வர்ணிக்கிறார். பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோசனம், ஒன்னும் தெரியாதா போலே மான்வெளி போல பரபரக்கிற கண்களோடே சவிப்ரம புரூலதம் உஜ்வலாதரம், புரூலதம் புருவக்கொடி ராமனுடைய கையில் இருக்கிறது இல்லா இல்ல முகத்தில் இருக்கிற புருவம் தான் இல்லா அப்படிங்கிற அளவுக்கு வரைந்திருக்கிற விற்கொடியோடே உஜ்வல 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 அகரம் பேச துளிக்கிறதுக்கு ஒளிபடைத்திருக்கிற பகவானுடைய உதடுகளோடே சுஜிஸ்மிதம் எப்போதும் புனிசிரிப்பு மாறாக கோமல கண்ட முன்னகம் உயர்ந்திருக்கிற திருமோக்கோடே நீண்ட சங்கு கழுத்துகளோடே லலாட பர்யந்த விளம்பிதால அவிளம்பிதாலகம் லலாட பர்யந்த, இங்க மேலேருந்து இங்க வந்து வந்து தலைமையில் விழுந்துட்டே இருக்குமா, அது அப்படி தட்டி விட்டுட்டே இருக்கிறான், அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு பல பேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், என்னைக்கு எல்லாத்தையும் வெட்டி விழுதுற விட்டுன்ற பாருங்க, ஒரு கை இதை ஒதுக்கிறதுக்கே தேவைப்பட்டுவிடுது, ரெண்டு கை இருந்தா வேலை பார்க்கலாம், அந்த ஒரு கையில எப்ப பார்த்தாலும் தள்ளி விட்டுட்டே இருக்கணும் தான், தள்ளி விட்டுட்டேனா பெருமாள் அப்படி தள்ளி இருந்தா தான் போயிட்டே இருக்கான், அதைத்தான் அப்படி நெற்றியில வந்து ஆடி முன்னாடி வந்து விழுந்துட்டே இருக்கிறனால் அவருக்கு பார்த்தா அழகா இருந்தது பண்ணிட்டார். கோமலகண்ட முன்னதம் லலாட பர்ஜந்த விளம்பிதாலகம் 35வது ஸ்லோகம் முடிச்சிச்சு, அதுலயே 40வது ஸ்லோகத்திலேயே 39ல சாதிக்கிறார். தயாசக ஆசீன அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜயான பலைக தாமணி பணாமணி பிராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்ய தாமணி, வைகுந்தத்தில் ஆதிசேஷ பர்யங்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியாரோடே எவ்வளவு அற்புதமா எழுந்துருளித்த தயாத ஆசீனம் அந்த மகாலட்சுமியோடே எழுந்துருளி இருப்பவராய் என்று அனந்த போகினி சேஷ போகினி திருவனந்தாழ்வானாதர் ஆதிசேஷ படுக்கையிலே அனந்த தயாத ஆசீனம் அனந்த போகினி பிரதிருஷ்ட விஜயான பலைக்க தாமனி, அந்த ஆதிசேஷனுக்கு இருக்கிற பெருமை சொல்றார், பிரகட்ட விஞ்ஞானம் பலம் இதுக்கெல்லாம் ஒரே இருப்பிடமாக இருப்பவராய் பகவான பத்தி அவரை விட்டு ஆறு ஞானம் இருக்கிறது அவ்வளவு கிட்டக்க எப்போதால் அவர் படிக்கிற படிச்சிருக்காரு அத்தனை ஞானம் இருக்கும் இல்லையா வலைத தாமனி அவர் தயாத ஆசீனம் பணாமணி பிராத மயூக மண்டல அவருடைய ஆயிரம் அவருடைய சில நெற்றிகள் அந்த ஒவ்வொரு தலையிலையும் ஒவ்வொரு மாணிக்கருக்கு அது பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு உள்ள அப்படியே ஒரு மயூக மணி மாலை ஆட்டம் ஒளி உமிழறதான் இருளிய சுடர்மணிகள் இணைக்கும் நெற்றி எனத்துத்தி அணிவனம் ஆயிரங்கள் ஆர்ந்த அறவரக பெருஞ்சோதி அனந்த நின்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேறி திருவரங்க பெருநகருள் தண்ணீர் பொன்னு திரைக்கையார் அறிவருள பள்ளி கொள்ளும் கருமணியின் கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணனர்கள் என்னுகளோ கழித்து நாளேன் பெருமாள் திருமையில பாசம் இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இருட்டா இருக்கு கருப்பா இருக்கார் ஆதிசேகன் வெளுப்பா இருக்கார் பெருமாள் அவருடைய மடியில கருப்பா உட்காந்துருக்கார் வலது பக்கத்துல நாச்சியார் பொன்னிறமா இருக்கார் பூமாதேவி பச்சையா இருக்கா அதுக்கப்புறம் ஊதா நிறத்துல நீலாதேவி இருக்கா இந்த வர்ண கலாபத்தையே முதல்ல மனசுல வாங்க முடியுது இவ்வளவு ஆச்சரியமான ஒரு வர்ணம் அதுல ஆயிரம் தலைகள் ஆதிசேகனுக்கு ஒவ்வொன்றையும் ஒரு மாணிக்கம் அவர் அப்படி கண்ணை சிமிட்ட சேரலாம் அப்படி மூச்சு விடச்சேலாம் ஏறி ஏறி போயிட்டு அந்த மாணிக்கத்தினுடைய ஒளி உள்ள வீசலாம் அப்ப ஆயிரம் மாணிக்க ஒளி வீசி இவாளுடைய அந்த நாலு வரணத்தோட அது செதறச்சு அது எனக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியலையே அத்தனை அற்புதமான சேவை அங்க போனாதானே கிடைக்கும் அதை பாக்கிறதுக்கு கண்கள் அடிய நிலத்துல இல்லையே இந்த கண்ணையும் நீர் தான் கொடுக்கணும் ஞானத்தையும் நீர் தான் கொடுக்கணும் அதோட இல்ல இந்த ஆதிசேகன் பண்ணுகிற கைங்கரத்தையும் நீர் தான் கொடுக்க வேண்டும் அவர் செய்யும் கைங்கரியம் நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபி சரீர பேதைத்தவ சேஷதாங்கதை யதோசிதம் சேஷகிதீரிதே ஜனகி சேஷன் சேஷங்கிற பேர் ஏன் ஆதிசேகனுக்கு வந்தது நமக்கு எல்லாருக்கும் மூத்த சேஷன் அவர் தான் சேஷன்னா சேஷத்தமுடையவர் சேஷன் சேஷத்துவம்னு சொன்னால் பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்தமேவ எத்த ஸ்வரூபம் சேகரா பரசேகின்னு வேதார்த்தங்கிறத ராமானுஜர் சாதிக்கிறார் பகவானுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே எந்த ஒரு செயலையும் யார் ஒருத்தன் செய்கிறானோ அவன் தான் சேஷன் நான் பண்ற ஒவ்வொரு காரியத்தினாலே அவருக்கு ஆனந்த ஏற்படணும் அப்படிப்பட்ட செயல்களே செஞ்சிருந்தா சேஷன் இல்லையோ அந்த சேஷத்தும் உடையவர் தான் இவாளுக்கெல்லாம் மூத்த தலைவர் ஆதிசேகனம் அதனாலதான் அவர் ஆதிசேகன்கிறார் நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான ஆதப வாரணாதிபிகி நிவாசம் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா இந்த ரெண்டு தான் ஒண்ணு கொண்டு தமிழ் சம்ஸ்கிருதம் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா பெருமாள் செல்லணும்னா குடையா வந்துடுறார் இருக்கணும்னா சிங்காசனமா இருக்கார் நடக்கணும் நிற்கணும்னா பாதுகையா வந்துடுறார் படுத்துக்கணும்னா படுக்கையா இருக்கார் அணிஞ்சிக்கணும்னா ஆடையா இருக்கார் அணைச்சிக்கணும்னா அணையா இருக்கார் விளக்கா இருக்கார் எல்லாமாவும் இருக்கார் வந்து அப்ப நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி வருஷம் ஆதபங்கிறது மழை வெயிலும் மழை வெயிலேந்து ரட்சிக்கிறதுக்காகத்தான் அப்படி குடையாவும் வந்துடுறாரு அதுதான் சென்றால் குடையாம்னு பாசம் இப்படி இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நெல்கடல் என்னும் புனையாம் புல்கு மனையாம் மணி விளக்காம் திருமார் கரவு பூம் பட்டாம் திருமார் கரவு அப்ப அனைத்தும் ஆதிசேகன் கைங்கரியம் பண்ணிட்டுனாலதான் சரீர பேதை எத்தனை திருமேனி எடுத்துக்கிறார் அந்த கைங்கிறதுக்கு ஏன்னா குடையா இருக்கணும்னா ஒரு திருமேனி பாதுகையா இருந்தா வேற திருமேனி படுக்கையா இருந்தா வேற திருமேனி சிங்காசனமா இருந்தா வேற திருமேனி நம்ம ஒத்தொத்தர் வைகுந்தத்தில் போறச்சு ஆயிரக்கணக்கான திருமேனிகள் கிடைக்குமா சரி ஏகதா பவதி சப்ததா பவதி தசதா பவதி சஹஸ்ரதா பவதி எத்தனை இமான் லோகான் காமான் நீ காமரூக்கியன் சஞ்சரன் ஏத சமுதாயன் நாத்தேன் உபனிஷத்து சொல்றது இல்லையா விருப்பப்பட்ட வடிவத்தை எடுத்துன்னு கைங்கிற மனமே அது ஆதிசேகன் பண்றாரே அடியனுக்கு அந்த கைங்கறி எப்போது கிடைக்கும் அப்ப சேக கைங்கறி அடியனுக்கு வேணும் ஆதிசேகன பாக்கிறவர் பக்கத்துல இருந்த கருடன் கண்டப்பட்டார் தாசத்தகா வாசனமாசனம் வாகனம் ஆசனம் தஜா எஸ்தே விதானம் கஜனம் கையீமையா உபஸ்திதந்தேன புராதுருத்மதா ததந்திரி சம்மர்த்த கிணாந்த சோபினா கருடன் பேர்ல ஏறி உட்கார்ந்தா அவர் கழுத்துல இந்த இடத்துல அப்படி ஒரு வடு தெரியுமா கருடனுடைய கழுத்திலே அடியார்களை ரட்சிக்கிறதுக்கு எனக்கு வேகம் போறதே நீ இன்னும் போ அப்படின்னு உங்களுடைய திருவடியால குச்சி குச்சி குத்தி இந்த இடம் முழுக்க கருடனுக்கு வடுவோட இருக்கே அந்த வடுவை பார்த்து தான் எனக்கு திருப்தி வந்தது பக்தர்களை ரட்சிக்க நீ வந்துடுவேன்னு ஏன்னா வரணும்னு சொன்னா இந்த மாட்டினுடைய கழுத்துல எல்லாம் போட்டுருந்தா அந்த இடத்துல அப்படியே வடுவா இருக்கும் பாருங்க அத போல கருடனுடைய கழுத்துல பார்த்தா வடு தெரியுமா என்ன வடுன்னு சாதிக்கிறார் சதங்கி சம்மர்த்த கிணாந்த சோபினா சதங்கி தேவரீருடைய திருவடி சம்மர்த்த அதை போட்டு தொகைக்கிறாராம் திருவடியால குத்தி குத்தி வேகம் போறல, கஜேந்திரன் கூப்பிடுறாரு என்ன மெதுவா போறேன் அப்படின்னு குத்தி குத்தி தள்ளறாரு இல்லையோ. தங்கு சம்மர்த திணாங்க சோதினா தாசா சதா வாகனம் ஆசனம் தயமயா. வேதாத்மா வேதேஸ்வரா, வேதத்தின் உருவமாக இருக்கும் கருடன் தேவதற்கு தாசனா இருக்கார், சட்டாவா இருக்கார், வாகனமா இருக்கார், உக்காரத்துக்கு ஆசனமா இருக்கார். அவர் தான் கருட புக்கொடியா இருக்கார். கருட புக்கொடி சக்கரப்பட வானநாட என் காரணிகள் வண்ணான்னு வானமாமல் இருப்பதிகள். அப்ப கருடனே கஜமா இருக்கார், கருடனே ஆசனமா இருக்கார், வாகனமா இருக்கார். விதானம் கஜனம் தையமயா, யாரு திருவாத வட்ட கைங்கிற விசி வீசினாலும் அது கருடமா, அதுதான் கஜனம். கஜனம் விதானம், மேல் கட்டி வச்சிருந்தா அந்த விதானம் மேலாப்பரப்பான் தினத சிறுவன் மேலாப்பெண்கள் வருவானே விருந்தாவனத்தை கண்டோமே ஆசியாருல பாசன். அப்ப எப்ப கண்ணன் விருந்தாவனத்துல ஓடியாட போனாலும் இந்த பிள்ளைக்கு வெயில் ஆகாதுன்னு அப்படியே தன்னுடைய சிறக விரிச்சிருந்து தினத சிறுவன் வருகிறான். அந்த கருடனை பற்றி தான் உபஸ்திதன் தேனபூர்வ குருத்மதா அவருடைய கைகரியம் வேணும். பக்கத்தில் பார்த்தா விஷத்தேன தண்டப்பட்டார். ஸ்வீய புக்தோஜித சேஷபோஜினா ஸ்வயானுசித்தாத்மபரேண யஜ்ஜதா பிரியேண சேனாபதினா நிவேதி சத்தானுஜானந்த உதார வீக்ஷணை. சேனாபதி ஆழ்வான், அவருக்கு சேஷாச்சனர்னு பேர். ஸ்வீய புக்தோஜித சேஷபோஜினா, நீ சாப்பிட்ட மிச்சத்தையே எப்போது சாப்பிடும். ஸ்வீய புக்த உஜ்ஜித சேஷபோதி, நீ சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடக்கூடியவர். அவரிடத்துல நீ எல்லா பொறுப்பையும் வச்சிருக்கேன், அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்போது கிட்டும் என்று சொன்னவர் 46வது ஸ்லோகத்திலே. பவந்தமேவ அனுசரம் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதந்தர கதாக மைகாந்திக நித்தகிங்கர பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதா. இதுதான் கைங்கிரத்தை பிரார்த்திக்கிற ஸ்லோகம். ஏன ஏன தாதா கச்சதி தேன தேன தாகச்சதி. பிரம் பகவான் எப்படி எப்படி முன்னாடி போறாரோ அப்பப்படி பின்தொடர வேண்டும் சாஸ்திரம் சொல்றது இல்லையோ. ஏதத் ஆனந்தமயம் இமான் லோகான் காமான் நீ காமரூப்பன் சஞ்சரன் விருப்பப்பட்ட உருவத்தெடுத்து எப்ப கைங்கிற பண்ணுவேன். பவந்தமேவ அனுசரன் நிரந்தரம், உன்னையே நிரந்தரமாக பின்தொடர்ந்து வந்து. அப்படின்னா மற்ற விருப்பத்தில் ஆசையே வையாமல் ஐஸ்வர்ய கைவல்லத்தை தவிர்த்து பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தர அனைத்து ஆசைகளும் அடங்கி மற்ற ஆசைகளில் நெஞ்சே செல்லாமல் கதாக ஐகாந்திக நித்தகிங்கர ஏக அந்த ஐகாந்திக ஏகமே அந்த ஒன்னே முடிவு. இதை தவிர இன்னொரு முடிவை பத்தி யோசிக்கிறது இல்லை. அதத்தான் ஐகாந்திக பக்தி ஐகாந்திக பக்திங்கிறார் ஒன்று. ரொம்ப பரமை காந்தி சுவாமி, பரமை காந்தினா ஒன்றே முடிவு, இதை தவிர இன்னொன்ன பார்க்க மாட்டார்னு அர்த்தம். கதாகம் எப்போது அடியேன் ஐகாந்திக நித்தகிங்கர உன்னையே முடிவாக கொண்ட தினமும் கைங்கரியம் பண்ணுபவனாய் பிரகரிசியாமி அடியனுடைய கைங்கதத்தால் எப்ப உனக்கு ஆனந்தத்தை ஏற்பட போறேன். சநாச ஜீவிதா, நாசமுடையவனால் எப்போது வாழப்போகிறேன் என்று ஸ்ரீமதே நாராயணாய நமகாங்கிற உத்தரவாக்கியத்தின்படி அனைத்து கைங்கதங்களும் எப்ப செய்ய போறேன். ஒடுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் தான் தெளிவுடரவி திருவேங்கட தெருள்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கேன்னு பிரார்த்தித்தோடே 46வது ஸ்லோகம் முடிச்சிருச்சு. மேல என்ன சாதிச்சிருக்காருங்கிறது நாளைக்கு 3 மணி, நாளைக்கு மத்தியானம் 3லேருந்து 4 அவசியம் எல்லாரும் வந்திருந்தா ஓரளவுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் இப்படி சொல்றாங்கிறத பாத்துருக்கோம். நான் பாக்கி என்னங்கிறத நாளைக்கு விளம்பிக்கிறேன். ஆர்வந்தா திருவடிகளை சார்